எங்களை நேசிக்கிற பரலோகப்பிதாவே, இந்த அருமையான உபாச நாளுக்காக நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த உபாச நாளை நேமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வர செய்து என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று யோபேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னவண்டமாக நாங்கள் இந்த நாலாவது சனிக்கிழமையை பரிசுத்த உபாசனாக நியமித்திருக்கிறோம். எங்களுடைய ஆகாரத்தையும் எங்களுடைய சொந்த வேலைகளையும் நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு சில மணி நேரங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருந்து ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எல்லாற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. உலகமானது அது விழுந்து போகிற நிலையிலே இருக்கிறது. வேத வாக்கியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உம்முடைய பிளான் ஆஃப் காடு நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாங்கள் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் உபாச ஜெபமானது அவசியமாக இருக்கிறது. உமக்கு முன்பாக நாங்கள் கரைதரையற்ற ஒரு மனவாட்டியாக நிறுத்தப்படுவதற்கு எங்களை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த உபாச ஜெபம் எங்களை ஆயத்தப்படுத்தட்டும். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவர் அறிக்கை செய்து உம்மோடு கூட நாங்கள் ஒப்புரவாகத்தக்கதாக, எங்களுடைய ஆவியும் உம்முடைய ஆவியும் ஒன்றாக இணையத்தக்கதாக இந்த உபாச நாளை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். உபவாசம் என்றால் தேவனோடு ஐக்கியப்படுவது. கர்த்தாவே, இந்த ஜெபத்தின் மூலமாக நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியப்பட எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். எங்களுடைய இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. இந்த நேரத்திலும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். அன்றைக்கு ஆண்டவரே ரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து தங்களை தாழ்த்தினார்கள். அப்பொழுது நீர் அவர்கள் மேலே மனசாவப்பட்டு அவருடைய குறைகளை மன்னித்து அவர்களுக்கு இறங்கி நீர். அதே போல் இந்த நேரத்தில் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் தாழ்த்துகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை என்று தாழ்த்துகிறோம். உம்மாலன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீர் எங்களுக்கு கிராண்ட் பண்ணாத பட்சத்தில் நாங்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தாவே, நீர் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராக இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்திருக்கிறீர். என்ன காரியங்களை உம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்களோ எல்லாத்தையும் செய்வதற்கு நீ சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீன். ஆம்னிபொட்டன்ட் காடாக இருக்கிறேன். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீ ஜபத்தை கேட்கிறீர். மாம்சத்தில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் ஜபிக்க வேண்டும். நீர் மாம்சத்தில் இருந்த பொழுது ஜபம் பண்ணினது போல அந்தபடி அதே பேட்டர்னை நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும். நீர் உபாசி ஜபித்தீர், சாத்தானை ஜெயித்தீர். கர்த்தாவே, அதே போல் நாங்கள் சாத்தானை இந்த உபாசி ஜபத்திலே ஜெயிக்க கிருபத்தார். எங்களுடைய ஆண்டவரே பரம்பான மனுஷனானது ஆண்டவரே அதை அழிய வேண்டும். உள்ளான மனுஷனிலே நாங்கள் பலப்பட வேண்டும். ஆண்டவரே சுயம் எங்களிலே சாம்பலாக மாற வேண்டும். கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே தேவ சித்தத்தை செய்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த உபாசி ஜபம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அது எங்களுக்கு ஒரு சேஞ்சை கொண்டு வரட்டும். அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரவிட்டும். இந்த உபாசி ஜபத்தினாலே நாங்கள் என்ன காரியத்தை உம்மிடத்திலிருந்து பெற்றோம் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது சிறிது நேரம் உம்முடைய வேத வாக்கியங்களை தியானிக்கும் பொழுது பசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்களோடு கூட பேசுவீராக. அடியானை மறைத்து நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் ஒன்று சுவாமி மேல் 18:14-15 வாசிக்கலாம். ஒன்று சுவாமியில் 18:14-15.
தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான்.
தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இந்த வசனங்களிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஓவர் கம்மிங் செல்ஃபில், சுய சித்தத்தை மேற்கொள்ளுவது. ஓவர் கம்மிங் செல்ஃபில் என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குனா, தாவீது எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்தான், மகா புத்திமானாய் நடந்தான். அப்படி அவன் நடந்துகிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது தாவீது ஒரு டீனேஜ் பாயா தான் இருக்கிறான், ஆனால் சவுல் வந்து ஒரு கிரேட் கிங்காக இருக்கிறான். இந்த தாவீது என்ற இந்த சிறுவனுக்கு அந்த தாவீது ராஜா இந்த சவுல் மிகவும் பயந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், டேவிட் பிஹேவ்டு ஹிம்செல் வைஸ்லி இன் ஆல் இஸ் வேஸ், தன்னுடைய எல்லா வழிகளிலும் அவன் புத்திமானாய் நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் த லார்ட் வாஸ் வித் ஹிம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் சவுல் வந்து பயப்படுறதுக்கு என்ன காரணம், சால் இஸ் அஃப்ரைட் ஆஃப் டேவிட். இவன் ஒரு யங் டீனேஜர், ஆனால் அவன் வந்து கிங்காக இருக்கிறான். அவன் வந்து ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு அவன் ராஜாவாக இருக்கிறான். ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் நாட்டினுடைய முதல் ராஜா இந்த சவுல் தான். அப்படியாப்பட்டவன் வந்து இந்த தாவீதுக்கு ஏன் பயப்படுறான்? காரணம் வந்து கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் புத்திமானாய் நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. த லார்ட் வாஸ் வித் ஹிம் அண்ட் டேவிட் பிஹேவ்டு ஹிம்செல்ஃப் வைஸ்லி இன் ஆல் இஸ் வேஸ். இந்த ரெண்டு காரணத்தினால அவன் வந்து பயந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் மற்றவங்க நமக்கு பயப்படுவாங்க. கர்த்தர் நம்ம வந்து எல்லா காரியத்திலும் ஞானமாக நடந்தால், மகா புத்திமானாய் அவன் நடந்தான், அப்படி ஞானமாய் நடந்தால் மற்றவர்கள் நமக்கு பயப்படுவார்கள். இது ஒரு கிறிஸ்தவன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். நம்ம இந்த நேரத்துக்குரிய செய்தியில் இருந்தால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்திருந்தால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஆமீன். ரெண்டாவது, நம்ம மகா புத்திமானாய் நடக்க வேண்டும். இந்த வார்த்தையில் வரும்பொழுது ரொம்ப புத்திமானாக நடக்க வேண்டும், ரொம்ப யோசித்து நடக்க வேண்டும். நம்ம செய்கிற காரியங்களெல்லாம் வார்த்தையின்படி இருக்கிறதா அல்லது வார்த்தைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதா, எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி நம்ம உண்மையாக இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இதை எல்லோரும் நமக்கு பயப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பயப்படுவாங்கன்னா பயந்து கிடுகிடுன்னு நடுங்குவாங்கன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு விரோதமாக பேசுவதுக்கு, நமக்கு விரோதமாக செயல்படுவதுக்கு யோசிப்பாங்க. அதுதான் வந்து பயந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று சாமியில் 16 தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். டேவிட் அனாயின்ட் பை த ப்ராஃபட் சாமுவேல், சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். 17 தாவீது கோலியாத்தை அவன் கொவன் கல்லினாலே வீழ்த்துகிறான். ஆனால் 17 முழுசும் அவிதமாக எழுதப்பட்டிருக்கு. அதனால் இங்கே அதன் பின்பு அவன் ராஜாவுக்கு அவன் வீணை வாசிக்கிறவனாக இருக்கிறான். அவனுக்கு அசுத்தாவி வரும்பொழுது, எப்பொழுதெல்லாம் அசுத்தாவி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவன் சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது அவனுக்கு அசுத்தாவி விலகிறது. அவன் வந்து ஒரு போர்ச்சேதகனாக அங்கே சவுளுடைய ஆர்மியில் இருக்கிறான். இவ்விதமாக இருக்கும் பொழுது இப்பொழுது என்ன எழுதப்பட்டிருக்கு, 18 அவன் வந்து சவுல் வந்து பயப்பட்டான். ஏனென்றால் அவனை வந்து இவன் வந்து அட்டாக் பண்ணுவான்னு நினச்சானா? இல்லை, அவன் இவனை அட்டாக் பண்ணுவான்னு நினைக்கல. அல்லது இவன் வந்து ராஜ்யத்தை ரெண்டாக பிரிச்சிருவானா அப்படி எதுவுமே நினைக்கலை. அவன் வந்து ஞானமாக நடக்குவதை குறித்து அவன் வந்து பயப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா காரியத்தையும் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணுகிறான், அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான். இதனால் அவனுக்கு பயம் ஏற்பட்டது. யங் டீனேஜர், அவன் வந்து ஒரு யங் டீனேஜர். டேவிட் வந்து தன்னை அட்டாக் பண்ணுவான்னு அவன் நினைக்கலை. Not because David had an army behind him. அவன் தனக்கு பின்னால் ஒரு பெரிய இராணுவத்தை வச்சிருக்கிறான்னு பயப்படலை. பட் பிகாஸ் ஆஃப் டேவிட்ஸ் பிஹேவியர், அவனுடைய பிஹேவியரை பார்த்து இவன் பயப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the Lord was with him. இந்த ரெண்டு காரியங்களுக்காக அவன் பயந்தான். அதே போல் எவ்வளோ பெரிய ராஜா சவுல் வந்து, எவ்வளோ பெரிய ராஜா அவன் வந்து இவனுக்கு பயப்படுறான்னா இவங்கிட்ட இந்த விசேஷித்த காரியம் இருக்குது. அதே போல் நம்மகிட்ட அந்த விசேஷித்த காரியம் இருந்தால் கர்த்தருடைய நாம நமக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று, பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் உனக்கு பயப்படுவார்கள் என்று இங்கே பைபிளில் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. இங்கே சவுல் வந்து வெற்றி சிறந்து வருகிறான், இல்லை பெலிஸ்தரை கொன்று திரும்பும் பொழுது பெண்கள் பாட்டு பாடுகிறாங்க. அந்த பாடல் என்ன வந்தால், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 Samuel 18:7 வாசிக்கலாம்.
அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள்.
இதோ சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாட்டு பாடினார். இவ்விதமாக பாட்டு பாடும் பொழுது அது அவனுக்கு விசனமாய் இருந்தது. அடுத்த வசனத்தை வாசிப்போம்.
அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது, அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000, எனக்கும் 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி.
இதோ தாவீதுக்கு வந்து 10,000 கொடுத்துருக்காங்க, எனக்கு 1000 கொடுத்தாங்க, ராஜாங்க மாத்திரம் பாதி மீதியாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தை அவனுக்கு விசனமாய் இருந்தது. சால் வாஸ் வெரி ரோத் அண்ட் த சேயிங் டிஸ்பிளீஸ்டின், அவனுக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்தது, அவனுக்கு கோபம் வந்தது. 9 வாசிக்கலாம்.
அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான்.
அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த நாள் முதற்கொண்டு அவனுக்கு மனசில் நிம்மதி இல்லை. அவ்வளோ பெரிய ராஜாவுக்கு நிம்மதி இல்லை, அவனுக்கு சமாதானம் இல்லை, அவனுக்கு சந்தோஷம் இல்லை. ஏனென்றால் அவனுக்கு வந்து பிகாஸ் ஆஃப் ஜெலசி, அவனுக்கு வந்து பொறாமை, அவனுக்கு பொறாமை வந்தது. அவனுக்கு வந்து இந்த தாவீது மேலே அதிக பொறாமை வந்தது. எனக்கு வந்து 1000, அவனுக்கு வந்து 10,000 கொடுத்தார்கள் என்று சொல்லி இவ்விதமாக அந்த ஜலசி, அன்னையிலேருந்து அவனுக்கு ஜலசி ஏற்பட்டது, அவனுக்கு பொறாமை ஏற்பட்டது. அதிலிருந்து அவனுடைய சுபாவம் மாறிவிட்டது. இதை கர்த்தர் வந்து அந்த சவுலை ஆண்டவர் புறக்கணித்தார். புறக்கணித்ததுனாலே அவனுக்குள்ள பொல்லாத ஆவி வந்தது. அந்த பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்து அவன் வந்து இப்பொழுது அவனுக்கு ஜலசி ஏற்பட்டு விட்டது, பொறாமை ஏற்பட்டு விட்டது. அவன் காய்மாகாரமாய் பார்த்தான், தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அந்த தாவீதை எத்தனையோ மர வந்து தப்பிச்சு விட்டான், அவனுடைய கையிலிருந்து தப்பிச்சு விட்டான். எப்படியாயிலும் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு ஜலசி அங்கே ஏற்பட்டது. அதை பார்த்துங்க, அதனால் அவனுடைய ராஜ்யபாரத்தை இழந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதுதான் அவனுடைய செல்ஃப் இல்லது. தாவீதை வந்து அவன் பொறாமை, அவன் மேலே காய்மாகரமாய் அவனை பார்க்கிறான். அவனை வந்து கொலை செய்ய வேண்டும் என்று அவன் நினைக்கும் பொழுது அந்த ஜலசி, ரெண்டாவது டிசைர் ஆஃப் பாப்புலாரிட்டி, தான் வந்து தன்னுடைய பாப்புலாரிட்டி குறைந்து போய்விட்டது என்றதான அவனுக்கு எண்ணம் ஏற்பட்டது. ஆனால் சவுல் வந்து தாவீதுனால் எங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். A great man full of influence, avan ellarku mela uyaramanavan, romba alaganavan, avanukku great ministry kodukapattirukkirathu, avan anointed, avan placed, avan vandu Samuel Thigudarsi moolamaga rajavaga place panapattirukkaran. எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அவன் வந்து இந்த அவனுக்குள்ள இந்த ஜலசிக்கு அவன் இடம் கொடுக்குறான். டிசையர் ஃபார் பாப்புலாரிட்டி, அவனுக்கு வந்து பாப்புலாரிட்டியாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான், பிரபலம் அடைய வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் தன்னை வந்து இவ்விதமாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், ஃபஸ்ட் கிங்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த ஜலசி அந்த பாப்புலாரிட்டியை அவன் கண்ட்ரோல் பண்ண முடியலை, அதனால் அதுக்கு அவன் இடம் கொடுக்க ஆரம்பித்தான். அதுக்குள்ளே இடம் கொடுக்க ஆரம்பித்த பொழுது டேவிட்டை வந்து என்ன சொன்னால் காய்மாகாரமாக பார்க்குறான். டேவிட் ஆடு மேய்க்கிற ஒரு இளைஞன், சாமுவேல் தீர்க்கதரிசியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான், அது யாருக்குமே தெரியாது. இப்படியாக ரகசியமாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கான், அவன் மேலே அந்த அனாயிட்டிங் இருக்கிறது. அவன் ராஜாவாக வேண்டும் என்று பிரயாசப்படவே இல்லை, சவுலுக்காக சேவை செய்ய விரும்பினான், ஜனங்களை அவன் நேசித்தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் ஜீவிக்க ஆரம்பித்தான், அவன் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணினான். இவ்விதமாக அவன் இருக்கும் பொழுது இவனை வந்து சவுல் அவன் கொன்று ராஜாவாக அவன் விரும்பவே இல்லை. அவன் ஒரு ஆடு மேய்த்து கொண்டே இருக்கலாம் என்று தான் அவன் நினைத்தான். ஆனால் எதிர்பாராத வண்ணமாக சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அனாயிண்டட் பை ப்ராஃபட், அங்கே தீர்க்கதரிசி மூலமாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். ஆனால் அவன் ஒரு டெஸ்டிமோனியோடு கூட இருக்க வேண்டும் என்று தான் அவன் நினைக்கிறான். டெஸ்டிமோனி அக்கார்டிங் டு த வேர்டு, வார்த்தையின்படி அவன் ஜீவிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அதுதான் அவனுடைய விருப்பமாயிருந்தது. ஆனால் இவன் என்ன செய்வான்னா, அவன் ராஜாவாயிருவான், ஜனங்கள் வந்து அவனை பிரியப்படுறாங்க, நம்ம பாப்புலாரிட்டி என்ன ஆச்சு, எனக்கு வந்து 1000 அவனுக்கு 10,000 கொடுத்தாங்க, இன்னும் ராஜாங்கத்தை அவங்க ஜனங்கள் கொடுத்துருவாங்க இப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள அந்த ஜலசிக்கு இடம் கொடுத்தான். அதே அதுதான் செல்ஃப் ஹில். தேவனுடைய சித்தம், தன்னை ராஜாவாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார், தன்னை இந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று அவன் நினச்சிருந்தான்னா அவன் வந்து என்ன செய்யறதுன்னா ஆண்டவர் அவனை பயன்படுத்தியிருப்பார், அந்த கோலியாத்தை மேற்கொள்ளக்கூட அவனை பயன்படுத்தியிருப்பார். ஆனால் அவனுக்குள்ளே என்ன செய்தென்றால் அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்தது. ஏன் ஈவில் ஸ்பிரிட் வந்தது? கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியானாலே கர்த்தர் வந்து அவனுக்குள்ளே ஈவில் ஸ்பிரிட்டை அங்கே அனுமதித்தார். நீ வந்து அமலேக்கியர்களை வந்து அங்கே வந்து பழிவாங்க வேண்டும், சங்காரம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கும் பொழுது அவன் வந்து ஆகாகை உயிரோடு பாதுகாத்தான். பிரதானமான அந்த விலங்கு அந்த ஆடு மாடுகளை கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று அவன் வந்து அதெல்லாம் பாதுகாத்தான். இவ்விதமாக செய்யும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், சுவாமியை திகிதை சொல்லும் பொழுகிறார், சவுல் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, நீ போய் நீ வந்து அவனோடு கூட பேசு என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படியாதபடி இருந்தனாலே சுவாமியில் திகிதரிசி அவனை சந்திக்கிறார். 1 Samuel 15:22-23 வாசிக்கலாம்.
அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான்.
இதோ ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தென் சாக்ரிஃபைஸ். கர்த்தருக்கு பலி செலுத்துவதை பார்க்கலும் கீழ்ப்படிதல் முக்கியம். ஆடு மாடுகளை எல்லாத்தையும் ஆண்டவர் சங்காரம் பண்ண சொன்னார், எதுவுமே உயிரோடு இருக்கக்கூடாது. பிரதானமான ஆடு மாடுகளை அவன் உயிரோடு வைத்தான். ஜனங்கள் சொன்னாங்க, அதனால் நான் கீழ்ப்படிஞ்ச விதமாக செய்கிறேன். ஆகாகை அவன் உயிரோடு வைத்தான், அந்த அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு வைத்தான். இவ்விதமாக அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுசுமாக கீழ்ப்படியலை. பரிபூர்ணமாக கீழ்ப்படியலை, அறகுறையாக கீழ்ப்படித்தான், கீழ்ப்படிந்தான். அவிதமாக இருக்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்லுகிறார்னா, நீர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால கர்த்தர் நீர் ராஜாவாக இராதபடி புறக்கணித்தார். The Lord hath also rejected thee from being king. நீ ராஜாவாக இராதபடி ஆண்டவர் உம்மை புறக்கணித்தார். அந்த நாளிலிருந்து அவனுக்கு அது ஈவில் ஸ்பிரிட் வர ஆரம்பித்தது. அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்தனால அவனுக்குள்ள அந்த ஜலசி வருகிறது, டிசையர் ஃபார் பாப்புலாரிட்டி, இந்த செல்ஃபில் அவனுக்குள்ளே வருகிறது. ஒரு மனுஷனோடு கூட கத்தர் இல்லை என்றால் அவனுக்குள்ள இதெல்லாமே வரும். ஆனால் தாவீது கூட கத்தர் இருக்கிறான். த லார்ட் வாஸ் வித் டேவிட். அதனால் அவன் வந்து நல்ல மாதிரி பிஹேவ் பண்ண முடிஞ்சது, ஞானமாக பிஹேவ் பண்ண முடிந்தது. சூழ்நிலைகள் மத்தியில் அவன் வந்து ஞானமாக பிஹேவ் பண்ணினான். சவுல் தனக்கு விரோதமாக இருக்கிறான், தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். அடிக்கடி ஈட்டி அவன் மேலே எய்ய பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் அவன் விலகியிருந்தான். இப்படி பல முயற்சிகளை அவன் கையாளும் பொழுது அந்த சூழ்நிலை மத்தியில் அவன் வந்து ஞானமாக பிஹேவ் பண்ணான். காரணம் என்னவென்றால் அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தது. சபலப்பட்டு தேவனுடைய ஆவி விலகிவிட்டது. அவன் கீழ்ப்படியாதனாலே கர்த்தருடைய ஆவி வந்து அவனை விட்டு விலகி இப்பொழுது தாவீதோடு கூட இருக்கும் பொழுது அவன் பிஹேவ்டு வைஸ்லி, ரொம்ப ஞானமாக பிஹேவ் பண்ணினான். அதே போல் இந்த கடைசி காலத்தில் நம்ம ரொம்ப ஞானமாக பிஹேவ் பண்ண வேண்டிய, கர்த்தர் நம்ம கூட இருந்தால் ஞானமாக பிஹேவ் பண்ணுவோம். ஆனால் இப்பொழுது சவுல் வந்து இவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தும் ரொம்ப சில்லித்தனமாக பிஹேவ் பண்ணுறான். அந்த இளைஞனை வந்து அவன் பகைக்கிறான். இளைஞன் இவனை நேசிக்கிறான், கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு மரியாதை கொடுக்குறான், அவனுக்கு கீழ்ப்படுகிறான், எல்லாத்தையும் அவனுக்காக செய்கிறான். அவனுக்கு எந்த விதமான கெட்ட நோக்கங்களும் இல்லை. அவனுக்கு இவன் பயப்படுறான். காரணம் ஜனங்களுடைய பாப்புலாரிட்டி அவனுக்கு கிடைக்குது. பாப்புலாரிட்டியை விரும்பலை, ஆனால் பாப்புலாரிட்டி கிடைக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே இதன் சவுலுக்கு வந்து வித்தியாசமான ஆவி ஏற்பட்டது. அந்த செல்ஃபில் அவனுக்குள்ளே வந்தது. அதை ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறான், ஆனாலும் அவனால் ஓவர் கம் பண்ண முடியல. அந்த பொல்லாத ஆவியை விட்டு அவன் வந்து மேற்கொள்ள முடியவில்லை. அதனால்தான் அருமையானுடைய நமக்கு இன்றைக்கி உபாச ஜபம் அவசியமாயிருக்கு. நம்ம உபாச ஜபத்தில் நம்முடைய செல்ஃபில் நம்ம மேற்கொள்ள வேண்டும். ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கு. ரெண்டு முறை ஆண்டவர் வந்து சவுலை வந்து தாவீது கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவனுக்கு கொஞ்சம் உணர்வு வருது. நீ என்னை விட நல்லவன், கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார், நான் தான் உனக்கு தீமை செய்தேன், ஆனால் நீ எனக்கு நன்மை செய்தாய் என்று அவங்க சொல்லுகிறான். அவன் வந்து குகைக்குள்ளே போகும் பொழுது பின்னால் வந்து அவனுடைய சால்வை அவன் ஒரு ஓரத்தை அறுத்து கொள்ளுகிறான். பின்பு தாவீதை காமி சவுல்கிட்ட காமிக்கிறான், பாரு இன்னைக்கு நான் ஆண்டவர் உம்மை வந்து என் கையில் ஒப்பு கொடுத்தார், ஆனாலும் நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணவட்ட மேலே கையை போடக்கூடாது என்று சொல்லி இதோ நான் இவ்விதமாக நடந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். அந்த நித்திரையில் இருக்கும் பொழுது அபிசாய் சொல்லுகிறான், ஒரே குத்தா குத்திரலாமா சொல்லும் பொழுது, இல்லை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே கை போடக்கூடாது என்று தாவீது சொல்லுகிறான். ஒன்று சாமியில் 26:7 வாசிக்கலாம்.
தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்தில் படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்தில் குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவனுடைய சத்துருவை உன்னுடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இப்போது நான் அவனை ஈட்டினால் ரெண்டு குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாய் பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவன் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னார்.
சரி பாருங்க, இப்பொழுது தாவீதுக்கு ஆண்டவர் அங்கே சவுலுக்கு ஆண்டவர் அயர்ந்த நித்திரையை கொடுக்கிறார். அவனுடைய படைத்தலைவன் அப்னேர் அவனுக்கும் அயர்ந்த நித்திரை, பயங்கர தூக்கம், ஓவரா தூக்கம் வந்து தன்னை மறந்து அவன் தூங்குறான். அவனுடைய போர் வீரர்கள் எல்லாம் அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. தலைமாட்டில் ஈட்டியை குத்தி வைத்திருக்கிறது. இங்கே செம்பு தண்ணீர் செம்பு அங்கே பக்கத்தில் இருக்கிறது. இப்படி அவன் அயர்ந்த நித்திரையில் இருக்கிறான். தாவீதை வந்து கொல்ல வேண்டும் என்று தான் அவன் வந்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் வந்து அவனுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுக்கிறார். இப்பொழுது தாவீது அந்த இடத்துல கடந்து சென்று அங்கே பார்க்குறான். சவுல் அங்கே அயர்ந்த நித்திரையில் இருக்கிறான். அபிசாய் என்று தானே அந்த யோவாபுடைய தம்பி, அவனை கூட்டிகிட்டு போயிருக்கிறான். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கையில் இந்த சவுலை ஒப்பு கொடுத்துருக்கிறார். அயர்ந்த நித்திரையில் இருக்கிறார். ஒரே குத்தா குத்த, ரெண்டு வேண்டாம், ஒரே குத்தா குத்தி காலி பண்ணிடலாம், இன்றைக்கு நீ ராஜாவாக மாறிவிடலாம் என்று சொல்லும் பொழுது அவன் வந்து அப்படி செய்யக்கூடாது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டன் மேல் என் கை போடாது, நீ கை போடாதே. ட்ரஸ்ட் நாட் த அனாயின்ட் ஒன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டதன் மேல் கை போடக்கூடாது. நம்ம எந்த தீங்கும் செய்யக்கூடாது. சங்கீதம் 115:5
நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார்.
இதோ நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல நீங்க வந்து கை போடாமலும் தீங்கு என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையின்படி அவன் வந்து பிஹேவ் பண்ணுகிறான். டேவிட் பிஹேவ்டு வைஸ்லி, ஞானமாக பிஹேவ் பண்ணுகிறான். த லார்ட் வாஸ் வித் ஹிம், கர்த்தர் வந்து அவனோடு கூட இருந்தார். அதனால் அவனுக்கு அந்த நேச்சர் வருகிறது. அந்த நேச்சர் வருகிறது. இப்பொழுது ஆண்டவரே அந்த அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். அவங்களுக்கு அயர்ந்த நித்திரை கொடுக்கும் பொழுது அந்த டெஸ்டிங் அங்கே வருகிறது. தாவீதுக்கு அந்த டெஸ்டிங் வருகிறது. அவன் எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு பார்க்குறார். அவன் ஞானமாக பிஹேவ் பண்ணுறானா என்று பார்க்கும் பொழுது சத்ருவை அவன் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். சத்ருவை ஜெயித்து இன்றைக்கே அவன் ராஜாவாக இருக்கலாம். அப்படி ஆனால் அது செல்ஃப் இல்லா இருக்கும். அது அவனுடைய சுய சித்தத்தின்படி அவன் ராஜாவானான் அர்த்தமாயிரும். அதனால் கர்த்தரே வந்து என்ன அவனை வந்து ஸ்தானத்துக்கு கொண்டு வர வேண்டும். நானாக வந்து இந்த குறுக்கு வழியில் சுயசித்தத்தின்படி வரக்கூடாது. நான் தேவ சித்தத்தின்படி நான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், அந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்று அவன் வந்து அவனை கொலை செய்யவில்லை. அவன் என்ன சொல்லுகிறான்? தாவீது அபிசாயை பார்த்து 9 வாசிக்கலாம்.
தாவீது அபிசாயை பார்த்து அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான்.
இதோ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், என்னத்தை இருந்தாலும் அவன் பின்வாங்கி போனாலும், அவன் வந்து ஜலசிக்கு இடம் கொடுத்தாலும், பாப்புலாரிட்டி அவன் விரும்புகிறவனாக இருந்தாலும், ஆனாலும் அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதனால் நம்ம வந்து அவன் மேலே கை போடக்கூடாது. 10 வாசிக்கலாம்.
பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது
கர்த்தர் வந்து அடிக்க வேண்டும். நான் வந்து அப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் அடிக்க வேண்டும் அல்லது அவர் காலம் வந்து அவர் மரிக்க வேண்டும். அடுத்து தொடர்ந்து வாசிக்கிறேன்.
அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய, நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணவித்தோர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர்.
கர்த்தர் என்னை காக்க கடவர். நான் அப்படி செய்யாதபடி, அந்த செல்ஃப் ஃபில்லுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவர் என்னை காக்க வேண்டும். பாருங்க, தன்னுடைய பலத்தில் அதை செய்யலை. கர்த்தர் தான் அந்த கிரேஸ் எனக்கு தரணும், அந்த ஸ்ட்ரென்த் எனக்கு தரணும்னு கேட்குறோம். அதே போல் ஆவிக்குரிய பிரமாக ஜீவிப்பதுக்கு ஆண்டவர் தான் நமக்கு கிரேஸ் தரணும். நம்ம பலத்தில் ஜீவிக்க முடியாது. அதனால் நம்ம வந்து நல்ல மாதிரி பிஹேவ் பண்ணணும்னா ஆண்டவர் தான் அந்த கிரேஸ் தரணும். நம்ம செல்ஃபில் படி நடக்காதபடி இருக்க ஆண்டவர் தான் கிருபை தரணும். அதனால் கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று அவன் சொல்லி என்ன செய்யறால், தலைமாட்டில் இருக்க ஈட்டியும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்டான். இதை ஒருவரும் விழித்து கொள்ளவில்லை. கர்த்தர் வந்து அவர்களுக்கு அயந்த நித்திரையை கொடுத்தார் என்று அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அடுத்த வசனத்திலே நம்ம விதமாக வாசிக்கிறோம். கர்த்தர் அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். அந்த தாவீதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறா. அவன் செல்ஃபில் படி போகிறானா அல்லது என்னுடைய சித்தத்துக்காக அவன் காத்திருக்கிறானா என்று பார்க்கும் பொழுது இங்கே தாவீது வந்து செல்ஃபில்ல மேற்கொண்டுட்டான். ஆனால் சவுலால் அதை செய்ய முடியலை. அந்த ஜலசி, அந்த பாப்புலாரிட்டிக்கு அவன் இடம் கொடுத்தான். பாருங்கள், ரெண்டு மனுஷங்களை பார்க்கும் பொழுது சவுல் வந்து எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய மினிஸ்ட்ரி, எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கிடைத்தது. அவ்விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் முழுசுமாக கீழ்ப்படியானால பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்தது. இப்பொழுது அடுத்தபடியாக அவனுக்குள்ள ஜலசியும் அந்த அவனுக்குள்ள பாப்புலாரிட்டியை விரும்புகிற தன்மையும் வந்து அவன் லைஃப்பை அவன் வந்து அவன் கெடுத்து போட்டான். கர்த்தர் வந்து அவனை ராஜாவா இராதபடி புறக்கணித்தார். ஆனால் தாவீது வந்து என்ன செய்றான்றால், கர்த்தர் தன்னை கொண்டு வர வேண்டும், அவருடைய சித்தத்தின்படி நான் ராஜாவாக மாற வேண்டும், என்னுடைய சித்தத்தின்படி நான் வரக்கூடாது, அவரே என்னை ராஜாவாக கொண்டு வர வேண்டும், அவர் காலம் வந்து மரிக்க வேண்டும், அல்லது கர்த்தர் அவரை அடிக்க வேண்டும், அல்லது யுத்தத்திலே போய் மரிக்க வேண்டும், இவ்விதமாக மரித்தால் ஒழிய நான் வந்து ராஜாவாக கூடாது, நான் ராஜாவாக ஆகாட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணால் கண்டிப்பாக ராஜாவாக வருவார். தாவீது கண்டிப்பாக ராஜாவாக வருவான். அந்த வசனம் நிறைவேறுவதற்காக அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அபிஷேகமானது அவன் தலை மேலே இருக்கிறது, அதனால் அது பொய்யா போகாது, கண்டிப்பாக அது வரும். அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக அவன் பொறுமையாக காத்திருக்கிறான். கர்த்தரே அந்த ஸ்தானத்துக்கு என்னை கொண்டு வர வேண்டும் என்று காற்பிடித்திருக்கும் பொழுது அது நிறைவேறினது. ரெண்டு சாமுவேல் ரெண்டாம் அதிகாரத்தில் முதலாவது யூதா கோத்திரத்தார் வந்து அவனை ராஜாவாக மாற்றுகிறார்கள், ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ரெண்டு சாமுவேல் அஞ்சாம் அதிகாரத்தில் மற்ற எல்லா கோத்திரங்களும் 12 கோத்திரத்தாரும் வந்து நீர்தான் எங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டும் என்று முடிசூட்டுகிறார். பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா, இப்போ அவன் தேவ சித்தத்தின்படி வருகிறான், தன்னுடைய சொந்த சித்தத்தின்படி அல்ல. கர்த்தர் அந்த தாவீதின் ராஜ்யத்தை வந்து ஆசீர்வதித்தார். அவனுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து வந்து தாவீதின் குமாரனாக வந்து இஸ்ரவேலை எந்தெந்தைக்கும் ஆளுகை செய்வார். அதனால் அந்த ராஜ்யத்துக்கு முடிவே இராதபடி, தாவீதின் ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. ஏன்னா ஜீசஸ் வரும் பொழுது அவர் எந்தெந்தன்னைக்கு ராஜாவாக இருக்கிறார், எட்டர்னல் கிங் ஆகியிருக்கிறார். அதனால் தாவீதினுடைய ராஜரீக வித்தாக அவர் வந்தும் பொழுது அவர் வந்து அவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. தாவீதின் ராஜ்யம் வந்து நிலையான ராஜ்யமாக இருந்தது. சவுல் ராஜ்யம் ஒரு ஷார்ட் பீரியடில் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு பிறகு அவனுடைய சந்ததி இங்கே வரவில்லை. காரணம் இந்த மாதிரி காரியங்கள். அதே போல் நம்ம யோசிக்க வேண்டும். இந்த மெசேஜில் வந்திருக்கிறோம், தீர்க்க தரிசினால் ரெண்டு பேரும், சாமுவேல் தீர்க்க தரிசினால் ரெண்டு பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. ரெண்டு பேரும் சாமுவேல் தீர்க்க தரிசியில் தான் அபிஷேகம் பண்ண, ரெண்டு பேரும் மெசேஜில் தான் இருக்கிறாங்க. ஒருத்தன் இப்படி இருக்கிறான், ஒருத்தன் அப்படி இருக்கிறான். அதே போல் நம்ம பிரதர் பென்காம் செய்தியில் இருக்கிறோம், நம்ம ஈகிள் அனாயிட்டிங் பெற்றிருக்கிறோம். இந்த மெசேஜ் நமக்கு ஒரு அனாயிட்டிங்கை கொண்டு வந்திருக்கிறது. ஆண்டவர் நமக்கு பெரிய கிரேஸ் தந்திருக்கிறார். நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக மாற்றியிருக்கிறார். அமையணும், நம்ம ராஜரீக சந்ததியாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு இவ்வளோ விசேஷித்த ஒரு கிருபையை தரும் பொழுது நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தாவீது மாதிரி நம்ம தேவ சித்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும். அவராக என்ன அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர வேண்டும், அது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன். இதோ சவுலை ஆண்டவர் யுத்தத்திலே அடித்து போட்டார், யுத்தத்திலே அவன் விழுந்து போனான், அதன் பின்பு தான் இவன் ராஜாவாக மாறினான். கொஞ்ச காலத்துக்குள்ளதாக அவன் வந்து கர்த்தர் வந்து அடித்து போட்டார். அது வரைக்கும் அவன் காத்திருக்கிறான். சுமார் 20 வருஷம் அவன் காத்திருக்கிறான். 20 வருஷம் காத்திருந்து அவன் காடுகளிலும் மலைகளிலேயும் அவன் சுற்றி திரிந்தான். சவுலை வந்து கொலை செய்து வந்தால் அது சுயசித்தம் ஆகிவிடும். தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக அவன் காத்திருந்தான். அதே போல் நம்ம தேவ சித்தம் நிறைவேற நம்ம காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. உபவாச ஜபத்திலே நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் வந்து தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார், தம்முடைய ப்ராமிஸ் வேர்டை நிறைவேற்றுவார். ஆமீன். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு நமக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்கை கொண்டு வரும்னு எழுதியிருக்கிறது. ஆமீன். அதனால் இந்த செய்தி நமக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். உலகத்திலே அது நமக்கு கொண்டு வரும். எல்லா வாக்கு தத்துவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறும். நம்ம பொறுமையோடு ஜபத்திலே நம்ம காத்திருக்கும் பொழுது ஏற்ற வேளையிலே ஆண்டவர் உயர்த்துவார். ஆமீன். அப்பொழுது நமக்கு டெஸ்டிங் வருகிறது. இப்போ தாவீதுக்கு டெஸ்டிங் வந்தது. அந்த டெஸ்டிங்கில் வந்து அவன் ஜெயிச்சிட்டான். ஓவர் கமிங் த செல்ஃப் ஹில். இப்பொழுது அதனால் அவனுடைய ராஜ்யம் வந்து நிலையான ராஜ்யமாக மாறினது. இவனுடைய ராஜ்யம் வந்து விழுந்து போனது. இவனுடைய சந்ததி வந்து விழுந்து போனது. நான் தாவீதே அவன் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம பொறுமையோடு கூட நம்ம காத்திருப்போம் என்றால் வார்த்தையிலே நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய சொந்த சித்தத்தின்படி செய்யாதபடி நம்ம தேவ சித்தத்தின்படி செய்யும் பொழுது கர்த்தர் ஏற்ற வேளையிலே நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னொரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க வேண்டும். ஒன்று ராஜாக்கள் 11:29 வாசிக்கலாம்.
அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன்.
சரி, இப்பொழுது நம்ம யெரொபெயாமை குறித்து வாசிக்கிறோம். ஜெரோபெயாம், இந்த ஜெரோபெயாம் வந்து ஒரு டேலண்டட் ஃபெல்லோ, ரொம்ப டேலண்ட் அவனுக்கு இருக்கு, காரியசிட்டி உள்ளவனாக இருக்கிறான். சாலமன் பார்க்குறான், அவனை வந்து ஒரு பெரிய பதவி அவனுக்கு கொடுக்குறான், அநேக பொறுப்புகளை அவனுக்கு கொடுக்குறான். ஏனென்றால் அவன்கிட்ட அந்த டேலண்ட் இருக்குது. சாலமன் வந்து அவன் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வைக்கிறான். ஹீ ஹேட் அ குட் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஸ்கில். இதோ ஜனங்களோடு பழகிறதுல அவனுக்கு வந்து அந்த ஸ்கில் இருக்கிறது. சாலமன் கேவ் ஹிம் திஸ் பொசிஷன், அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்தானத்தை கொடுக்கறான், அவனுக்கு அதிக மதிப்பு கொடுக்கறான். ஏனென்றால் அவனுக்குள்ள அவிதமான டேலண்ட் இருக்கிறது. அதே போல் சிலருக்கு டேலண்ட் இருக்கும். ஆண்டவர் வந்து இந்த டேலண்ட்டை கொடுத்துருப்பார். 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து கொடுத்த மாதிரி எப்படியாக ஆண்டவர் தாலந்துகளை கொடுக்குறார். நம்ம அதை என்ன செய்யணும், அதை பயன்படுத்த வேண்டும், நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். இவனுக்கு அந்த டேலண்ட் இருந்தது. ஜனங்களோடு எப்படி காண்டாக்ட் பண்ணணும், ஒரு காரியத்தை எப்படி திறமையாக செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த டேலண்ட் அவனுக்குள்ள பொட்டன்ஷியலாக இருந்ததுனால சாலமோன் அதை பார்த்து அவனுக்கு நல்ல ஸ்தானத்தை கொடுத்து அவன் கையில் அதிக பொறுப்புகளை கொடுக்கும் பொழுது இவனுக்கு அதமான ஒரு சந்தோஷம், அவனுக்கு ஒரு சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருந்திருந்தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளிலே அகியா தீர்க்கதரிசி அவனை சந்திக்கிறார். வயல்வெளியிலே சந்தித்து அகியா தீர்க்கதரிசி ஒரு சால்வையை தரித்திருக்கிறார், புது சால்வையை தரித்திருக்கிறார். அந்த புது சால்வையை அவர் எடுத்து அதை 12 துண்டாக கிழித்து 10 துண்டை நீ வச்சிக்க அப்படின்னு 10 துண்டுகளை கொடுக்குறார். சாலமன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். அவன் வந்து விக்கிரக அரணைக்கு தன்னுடைய மனைவி பேச்சை கேட்டு அவன் வந்து விக்கிரகங்களை உண்டு பண்ணி அதை அவர்களுக்கு நமஸ்கரிக்கும்படியாக செய்தான். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை அவன் செய்யவில்லை. 33 வாசிக்கலாம்.
அவர்கள் என்னை விட்டு சீதோனரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபெரின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதை போல என் பார்வைக்கு செம்மையாயிருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் அவர் என் வழிகளில் நடவாமற் போனபடியினால் அப்படி செய்வேன்.
பாருங்க, அவன் வந்து இந்த விக்கிரக வழிபாடு தன்னுடைய மனைவிமார்கள் பேச்சை கேட்டு அவங்களுக்கு நாசமலை என்ற மலையில விக்கிரக கோயிலையும் கட்டி கொடுத்தான். அவங்களுடைய பேச்சினால அந்த மனைவிமார்கள் அவனை மேற்கொண்டனாலே அவன் வந்து நாசமலை என்ற அந்த மலையில், எருசலேமுக்கு எதிராக இருக்கிற மலையில் அவங்க விக்கிரக கோயிலையும் கட்டி கொடுத்தனால கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவனுடைய ராஜ்யபாரத்தை அவனை விட்டு எடுக்க அவர் சித்தமாயிருந்தார். ஆனாலும் தாவீதோடு செய்த உடன்படிக்கையினால முற்றிலுமாக ராஜ்யபாரத்தை அவனை விட்டு நீக்கவில்லை. அதனால் கர்த்தர் என்ன செய்தார், அகியா தீர்க்கதரிசி மூலமாக யெரொபெயாமுக்கு அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இதோ இவன் இவ்விதமாக சாலமன் ராஜா கர்த்தரை அவன் டிஸ்பிளீஸ் பண்ணிவிட்டான், அவரை பிரியப்படுத்தவில்லை. அவருக்கு பிரியமாக ஜீவிக்காதனால அந்த ராஜ்யபாரத்தை, தாவீதின் ராஜ்யபாரத்தை பிடுங்கி அதை யெரொபெயாமுக்கு கொடுக்க சித்தமாயிருந்தார். யெரொபெயாம் வந்து அந்த சால்வையை 12 துண்டாக கிழித்து 10 துண்டை கொடுத்து கர்த்தர் உனக்கு இந்த 10 ராஜ்யங்களை கொடுக்கிறார், 31 வாசிக்கலாம்.
யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன்.
உனக்கு 10 கோத்திரங்களை கொடுக்கிறேன். அவனுக்கு வந்து ஒரு கோத்திரம், அதோட சேர்ந்து பெஞ்சமின், யூதாவோடு சேர்ந்து பெஞ்சமின் கோத்திரம். அதனால அங்க 2 கோத்திரம், உனக்கு வந்து 10 கோத்திரம். யுவர் கிங்டம் இஸ் கிரேட். உன்னுடைய ராஜ்யம் வந்து கிரேட் கிங்டமாக இருக்கிறது. நான் வந்து தாவீதுக்கு 2 கோத்திரம் தான் கொடுக்குறேன், உனக்கு 10 கோத்திரம். அவன் வந்து கத்தரை விட்டு பின்வாங்கி போனதுனால நான் வந்து அவனுடைய ராஜ்யத்தை பிடுங்கி உனக்கு நான் கொடுக்குறேன். நீ வந்து நீ சந்தோஷமாக இரு, நல்லா மாறி ஆளுகை செய். 37 வசனம்.
நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன்.
பாருங்க, நீ மன விருப்பத்தின்படி ஆளலாம், நீ ரொம்ப சந்தோஷமா ஆளலாம், 10 கோத்திரத்தை நீ ஆளுகை செய்யலாம், நான் உன்னை ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். மறுபடியும் அவனுக்கு என்ன ப்ராமிஸ் கொடுக்கிறார்? 38 வசனத்தை வாசிக்கலாம்.
நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறது உண்டானால் நான்
நீ என்னுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தால் அடுத்து
உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேல்
நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு நிலையான வீட்டை கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டுவேன், உன்னுடைய ஃபேமிலி ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய ராஜ்ய ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். இவ்வளவு வந்து ஒரு கிருபை கிடைக்குதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு விஷன் கொடுக்கிறார். அந்த விஷன் தான் அந்த சால்வையை கிழிக்கிறது. 10 துண்டு அவனுக்கு கொடுக்கும்படியாக அந்த தரிசனம் கொடுக்குறார். ஒரு ப்ராஃபட் வந்து ஒரு மனுஷனை சந்திக்கிறார், அந்த ப்ராஃபட்டுக்கு ஆண்டவர் விஷன் கொடுக்கிறார். தஸ் சே தி லார்ட், கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று அந்த பிளஸ்ஸிங்கை வேற கொடுக்கிறார். சாதாரண ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. காட் ஷோட் த ப்ராஃபட் இன் அ விஷன். இதோ விஷன், அவனுக்கு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்படியாக அந்த யெரொபெயாமுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம் கிடைத்தது. தேவனுடைய பார்வையில் அவனுக்கு அவ்வளவு விசேஷித்த ஒரு கிடைத்தது. இது அந்த விஷன் கிடைச்ச உடனே என்ன ஏற்பாங்க? அகியா தீர்க்க தரிசி இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் வந்து சாலமோனை புறக்கணித்தார் என்று இவன் கொஞ்சம் ரூடாக நடக்க ஆரம்பித்தான், கொஞ்சம் பெருமையாக நடக்க ஆரம்பித்தான், சாலமோனுக்கு அகெயின்ஸ்டாக நடக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தார், நம்மளை ஆசீர்வதிப்பார் என்றால் தாழ்மையாக நடக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக இவன் வந்து கொஞ்சம் அகங்காரமாக நடக்கும் பொழுது சாலமோன் அவனை பகைக்கிறான். சாலமோன் வந்து அவனை துரத்துகிறான். துரத்தும் பொழுது அவன் எகித்துக்கு ஓடிப்போகிறான். 3 வருஷம் எகித்தில் இருக்கிறான். சாலமன் மறித்த பின்பு அவன் எகிப்திலிருந்து அவன் யூதாவுக்கு வருகிறான், எருசலேமுக்கு வருகிறான். வந்து அவன் என்ன செய்கிறான் என்றால் ஒரு கூட்டமான மக்களை சேர்த்து கொண்டான். அந்த ரெகோபியாம் வாலிபருடைய ஆலோசனை கேட்டு முதியோருடைய ஆலோசனை புறக்கணித்தனாலே ஜனங்கள் எல்லாரும் அவனை நேசித்தார்கள், அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக மாற்றினார்கள். அகியா சொன்ன ப்ராபசி நிறைவேறிவிட்டது. அகியா சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. இப்பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால் அவனுக்கு அவன் நிலையான வீட்டை கட்டுவேன் என்று ஆண்டவர் அங்கே வசன வார்த்தை சொல்லியிருக்கிறார், ப்ராமிஸ் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவன் வந்து சுயசித்தத்துக்கு இடம் கொடுக்காதபடி, தன்னுடைய சுய புத்திக்கு அவன் இடம் கொடுக்காதபடி கர்த்தருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்து இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்து அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்திருந்தால் அவனுடைய ராஜ்யபாரமும் நிலையான ராஜ்யபாரமாக இருக்கும். இங்கே வந்து ரெகோபெயாம் ராஜ்யம் இருக்கும், அங்கே யெரொபெயாம் இருக்கும். யூதா இஸ்ரவேல், 2 கிங்டம்ஸ். இந்த ராஜ்யத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருப்பார், இந்த ராஜ்யத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அங்கே தாவீது நிமித்தமாக ஆண்டவர் வந்து அந்த யூதா கோத்திரத்தை ஆசீர்வதித்திருப்பார். இவன் வந்து அகியா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தனால கர்த்தர் இவனை ஆசீர்வதித்திருப்பார். ஆனால் அவனுக்குள்ள என்ன இருந்தது? செல்ஃபில் ஏற்பட்டது. அந்த சுயசித்தம் அவனுக்குள்ளே வந்தது. அவன் கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்தான். என்ன பயப்பட ஆரம்பித்தான் என்றால், ஜனங்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு போகணுன்னா அங்கே எருசலேமுக்கு போவாங்க. இப்படி எருசலேமுக்கு போகும் பொழுது அவங்கெல்லாம் அங்கே சேர்ந்துட்டாங்கண்ணா, நம்ம ராஜ்யம் வீழ்ச்சி அடையுமே. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்குது? நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உன்னுடைய உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன், உன் ராஜ்யமும் தாவீது ராஜ்யம் போல நிலையாக இருக்கும்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையின் மேலே அவனுக்கு விசுவாசம் இல்லை. அந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் இல்லாதபடி அவன் வந்து சுய புத்திக்கு இடம் கொடுக்குறான். இஃப் த பீப்புள் கோ அப் தேர் தே மைட் இன்ஃப்ளூயன்ஸ் மை பீப்புள் அண்ட் மை பீப்புள் மைட் லீவ் மீ. அவர்கள் எருசலேமுக்கு போனால் அந்த ஜனங்கள் இவங்களை வந்து இப்போ ஒரு பாதிப்புக்குள்ளாக கொண்டு வந்து எல்லாரும் அங்கே சேர்ந்துருவாங்களே, இதனால் நான் ஜனங்களை இழந்து போவேனே இப்படி என்று அவனுக்குள்ளே வந்து ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. அவன் வந்து என்ன சென்றால் நமக்கு பாதுகாப்பு இல்லையே என்று அவன் நினைத்தாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் வந்து தசை தலோடுன்னு சொல்லியிருக்கிறார், அகியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையை அவன் பிறகு அந்த வார்த்தையின்படி தான் இவன் ராஜாவாக மாறியிருக்கிறான். அந்த வார்த்தையின் ஒரு பகுதி நிறைவேறிவிட்டது. இப்போ அடுத்த பார்ட் வந்து அந்த வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால் நிலையான வீட்டை கட்டுவேன்னு சொல்லியிருக்க அடுத்த பார்ட்டு அவன் வந்து அதில் அவனுக்கு விசுவாசம் இல்லை. இவனு வந்து சுய புத்திக்கு இவன் இடம் கொடுத்து என்ன செய்தான் என்றால் விக்கிரக வழிபாடு செய்ய ஆரம்பித்தான். ரெண்டு பொன் கன்று குட்டுகளை உண்டு பண்ணி ஒன்றை தானிலும் இன்னொன்றை வந்து பெத்தேலிலும் அவன் ஸ்தாபித்தான். ஒன்று ராஜாக்கள் 12:27 வாசிக்கலாம்.
இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள்.
பாருங்க பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின் மேல அவனுக்கு விசுவாசம் இல்லை. அகியா சொன்ன வார்த்தையின் மேல விசுவாசம் இல்லை. அதே போல் தான் நமக்கு டெஸ்டிங். ப்ரோஃபட் நம்மளை வந்து தரிசனத்தில் பார்த்துருக்கிறார். எரோபியாமே அகியாத்திக்கு தெரிஞ்சு தரிசனத்தில் பார்த்துருக்கிறான். ஏதோ அவனுக்கு ப்ராஃபஸி சொல்லப்பட்டிருக்குது, பிளஸ்ஸிங் சொல்லப்பட்டிருக்கிறது, ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் தான் கடைசி வரைக்கும் நிலச்சிருக்கும். கர்த்தர் கடைசி காலத்தில் கரைதர இல்லாத ஒரு சபையை தமக்குன்பாக நிறுத்தி கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்குது. எபேசியர் 5:27 நம்ம வாசிக்கணும். கரைதரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள ஒரு சபையை தமக்கும்பாக நிறுத்தி கொள்ளும்படியாக அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். த ரீசன் ஆஃப் இஸ் டெத், அவர் சிலுவையிலே மரித்ததனுடைய காரணம் என்னவென்றால் கடைசியிலே கரைதரை இல்லாத ஒரு சபையை தமக்கும்பாக நிறுத்தி கொள்வார். அதன் பின்பு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்கால ஊறும்போது தேவ ரகசியம் நிறைவேறும். ஆண்டவர் ஒரு ப்ராஃபட்டை நம்ம கொண்டு வருகிறார் அப்படி என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் ப்ராஃபட்டை கொண்டு வந்தார், அவர் செய்தியை கொடுத்து விட்டார். இப்பொழுது நம்ம பிரைடு மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம். நம்ம இதை வந்து இந்த விசுவாசத்தை விடவே கூடாது. சாபனங்களை என்ன சொன்னாலும் நம்ம அதை விசுவாசிக்கக்கூடாது. ஆண்டவர் சாபனத்திலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து நம்ம பிரைடு ஏஜை கொண்டு வந்திருக்கிறார். பில்லி கிரகம் வந்து அந்த அந்த ப்ரோட்டஸ்டன்ட் பீப்புளுக்கு அவர் வந்து லீடராக இருக்கிறார். ஓரல் ராபர்ட்ஸ் வந்து பெந்தேகோச லீடராக இருக்கிறார். ஓரல் ராபர்ட்ஸும் பில்லி கிரகாமும் ரெண்டும் ஒன்றா சோதம் குமாராவுக்கு போகிறாங்க. அதே போல் ப்ராட்டஸ்டன்ட் பெந்தேகோஸை சேர்ந்து விடுகிறது. மோகன் சி லாசரஸ் சிஎஸ்எஸ் சபையிலையும் பிரசங்கம் பண்ணுவார், பெந்தகோச சபையிலையும் பிரசங்கம் பண்ணுவார். பால் தினகரன் வந்து சிஎஸ்எஸ் சபையிலையும் பிரசங்கம் பண்ணுவார், பெந்தகோச சபையிலையும் பிரசங்கம் பண்ணுவார். அதே போல் இன்னும் சிலர் இருக்கிறாங்க. இவங்க எல்லோரும் சிஎஸ்ஐயும் இருப்பாங்க, பெந்தகோசும் இருப்பாங்க. ரெண்டு கூட்டத்தாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. பில்லி கிரகம், ஓரல் ராபர்ட்ஸ், ரெண்டு ஏஞ்சல் அவங்க சோதம் குமாரக்கு போகிறாங்க. ஆனால் கத்தர் வந்து ஆப்ராமோடு கூட இருந்தார். அதே போல் நம்ம பிரைடாக இருக்கிறோம், அவங்க ப்ரோட்டஸ்டன்ட் பெந்தேகோஸ், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருந்தாங்க. அவங்க போய் கண்களை குருடாக்குனாங்களே ஒழிய மற்ற எதுவும் செய்ய முடியலை. ஆனால் கத்தர் வந்து என்ன செய்கிறார் என்றால் அங்கே பிரதர் பென்காமோடு இருக்கிறார். பிரதர் பென்காம் மணவாட்டியை வெளியே அழைக்கிறார். நம்ம பாடி சேஞ்ச் அண்ட் ரேப்சரை நம்ம எதிர்நோக்கியிருக்கோம். ஆப்ரகாம் சாராக்கு பாடி சேஞ்ச் மஞ்சந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் அங்கே ஈசாக்கு அங்கே தோன்றினான். இதமாக நமக்கு பிராமிஸ் இருக்கிறது. அவங்களுக்கு வந்து சோதோம் குமாருக்கு அழிவுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதே இது மறுபடியும் வந்திருக்கிறது. அந்த த்ரீ ஏஞ்சல்ஸ் இப்பொழுது வந்திருக்கிறாங்க. ஓல்ரல் ராபர்ட்ஸ் பில்லி கிரகம் பிரதர் பென் கேன், ஆண்டவர் இந்த மூன்று பேரை வந்து வச்சிருக்கிறார். அதனால் ஓல்ரல் ராபர்ட்ஸ் பில்லி கிரகம் வந்து சோதோம் குமாராக்கு, நம்ம வந்து சோதோம் குமாராக விட்டு வெளியே இருக்கிறோம், நம்ம பிரைடாக இருக்கிறோம், நம்ம வார்த்தையை நம்பி இருக்கிறோம். ஆபிரஹாமுக்கு ஒரு குமாரனை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், அவனுக்கு பாடி சேஞ்சை வாக்குத்தத்தம் பண்ணினார், அது நிறைவேறுவதற்காக அவங்க காத்திருக்கிறாங்க. ஆனால் கடைசி நாட்களில் ஒரு பிரைடு அங்கே தோன்றுவாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் ஏழாம் தூதனை அனுப்புவார், எல்லாமே கரெக்டாக நிறைவேறுது. நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தா, வார்த்தையில் நிலைத்திருந்தா, நிச்சயமாகவே நமக்கு பாடி சேஞ்சு வரும். ஹல்லேலூயா. அதனால் இந்த ஏரோபியாம் காத்திருக்க முடியவில்லை. அவனுக்கு வந்து ஜனங்கள் எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க. அதனால் பிகாஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி அவனுக்கு வந்து நமக்கு பாதுகாப்பு இல்லை, நம்முடைய கிங்டம் வந்து விழுந்து போகும் என்று அவன் பயப்பட ஆரம்பித்தான். அதனால் அவன் ஒரு சுய புத்திக்கு இடம் கொடுத்து வடக்கு எல்லை வந்து தான்ல ஒரு பன்று கட்டுக்குட்டியை உண்டாக்கி, நீங்கள் இந்த பகுதியில் இருக்கவங்கெல்லாம் அதை போய் நீங்கள் வழிபடுங்க, இங்கே தெற்கில் பெத்தேல் என்ற இடத்துல ஒரு பொன் கண்டுக்குட்டியை உண்டு பண்ணி, இதுதான் உங்களை எகிப்திலேருந்து கொண்டு வந்தது, இந்த தெய்வங்கள் தான் உங்களுக்கு கொண்டு வந்தது. ஏற்கனவே அவங்க பொன் கண்டுக்குட்டியை வழிபட்டாங்க, அதே ஸ்பிரிட் இவனுக்குள்ளே வந்தது. சுய சித்தத்துக்கு அவன் இடம் கொடுத்தான், இடம் கொடுத்து அதை வந்து அவனால் மேற்கொள்ள முடியலை. அந்த கர்த்தர் என்ன பண்ணினார் என்றால், அந்த அதே தீர்க்கதரிசி, எந்த அகியா தீர்க்கதரிசி அவனை ராஜாவாக வருவான் என்று சொன்னாரோ அதே தீர்க்கதரிசியை ஆண்டவர் என்று அனுப்புகிறார். எரபியாம் மகன் சுகவீனமாக இருக்கிறான். அவனுடைய மனைவி மாறு வேஷம் போட்டு அகியா தீர்க்கதரிசியை சந்திக்க போகிறாள். ஏனென்றால் நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன், அதனால் என்னுடைய மனைவின்னு தெரியக்கூடாது, நீ வேறு வேஷத்தில் போகணும், மகன் பிழைப்பானா பிழைக்க மாட்டானா என்று சொல்லி அவள் விசாரிக்க போகிறாள். அகியாதிகரிசிக்கு கண் மங்கலாக இருக்கிறது. ஒருவேளை அவருக்கு கேட்ராக் வந்திருக்கலாம், அந்த காலத்தில் கேட்ராக் ஆப்ரேஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம். இதனால் அங்கே வந்து இந்த அகியாதிகரிசி ரொம்ப கண் மங்கலாக இருந்தது. இப்பொழுது அவள் வாசற்படிக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது கண் மங்கலாக இருந்தாலும் ஆண்டவர் அவருக்கு விஷன் கொடுக்கிறார். அந்த கண் தெளிவாக இருக்கிறது. ஒன்று ராஜாக்கள் 14:6 வாசிக்கலாம்.
ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன், எரோபியாமின் மனைவியே உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிக்கிறது என்ன, துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க.
நீ உன்னை அந்நிய ஸ்திரியாக காண், அவனுக்கு கண் மங்கலா இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு விஷன் கொடுக்கிறார். அவன் அந்த கண்ணால பார்க்கிறான், ஏ நீ எரோபியாமின் மனைவிதான், நீ ஏன் மாறுவேசத்தோடு வந்திருக்கிற. இப்போ பாருங்கள், அதே தீர்க்கதரிசியில் அவன் போக வேண்டியதாக வந்தது. அந்த தீர்க்கதரிசி வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியலை. இப்பொழுது அந்த தீர்க்கதரிசிட்டு போகும்பொழுது இப்பொழுது அங்கே ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறார். அந்த அவனுடைய மனைவிட்டு ஜட்ஜ்மெண்ட்டை பேசுகிறார். 7 வாசிக்கலாம்.
நீ இப்போ எரோபயாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். நான் ராஜபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய
தேவனை. போது தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது, உன்னுடைய வீட்டில் ஒரு நாய் கூட இருக்காது, சுவரில் நீர் விடுகிற ஒரு நாய் கூட இருக்காது. நான் வந்து என்ன செய்ய, நீர் விடும் ஒரு நாய் முதலாக இராதபடி எல்லாத்தையும் நான் அழித்து போடுவேன். இதோ பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும். உன் கால் வந்து பட்டணத்துக்குள் போகும் பொழுது உன் மகன் மரித்து போனான் என்ற செய்தி வரும். பாருங்கள் எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் பாருங்கள். அவனுடைய சுய புத்தி, ஜனங்கள் வந்து அப்படி போயிடுவாங்களே, நம்மளை விட்டுட்டு அவங்கள்ட்ட போயிட்டா என்ன ஆகும், நம்ம ராஜ்ய பாரத்தை இழந்துடணுமே அப்படின்னு ஒரு சுய புத்தி வந்தது. அந்த சுய புத்தினால் எப்படி விளைவு பாருங்கள். அதே போல் நம்ம வார்த்தையில் இருப்போம், ரொம்ப டீப்பாக இருப்போம், சுய புத்தி வந்துடும். அந்த சுய புத்தியினால் நமக்கு சீரழிவு வரும். அந்த சுய புத்தினால் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். ஆனால் அதை ரியலைஸ் பண்ணுவது நமக்கு கிடையாது. அது வந்து அதிக வந்து நஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்தும். சுய புத்திக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் யோசித்து பார்த்து நம்ம செய்கிறது தேவ சித்தமா, இது தேவனுடைய பரிபூர்ண சித்தமா, இது இப்படி நம்ம செய்யலாமா அப்படிங்கிறத யோசித்து பார்க்காம நம்ம சுய புத்தியின்படி உடனே நம்ம செயல்படும் பொழுது என்ன ஏற்படுகிறது? அதனால் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஏற்படுது. அதான் அகியா தீர்க்க தரிசி மூலமாக அகியா ஒரு தரிசனம் கண்டு தான் எரோபியாம வந்து அங்கே சாதாரண ஒரு மனுஷன், சாலமோனுடைய ராஜ்யத்தில் ஒரு ஊழியக்காரன், அவன் ஒரு வேலைக்காரன், அவனுக்கு இவ்வளோக்கு இந்த கிங் பொசிஷன் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, உன் ராஜ்யபாரத்தை நான் நிலைக்க பண்ணுவேன், நிலையான வீட்டை நான் கட்டுவேன் என்று அந்த ப்ராமிஸும் கொடுக்கும் பொழுது இவன் ஏன் வந்து பயப்படணும்? இவன் ஏன் சுய புத்திக்கு இடம் கொடுக்கணும்? அந்த வார்த்தையின் மேலே தானே விசுவாசம் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். தீர்க்கதரிசி சொன்னார், அதை மீறி எதுவுமே நடக்காது, எந்த சூழ்நிலைகளும் நடக்காது, யாரும் வந்து அப்படி போயிட மாட்டாங்க, ஏன்னா எனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் தேவ சித்தன்னா என்ன? அவருடைய வார்த்தை தான் தேவனுடைய சித்தம். இஸ் வேர்ட் இஸ் இஸ் வில். அவருடைய வார்த்தை தான் தேவனுடைய சித்தம். அதனால் அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, பர்சனலாக அவனுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த ப்ராபசி, அதன் மேலே விசுவாசம் வைக்காதபடி சுய புத்திக்கு இடம் கொடுக்கும் பொழுது என்ன நடந்தது? அவன் நினச்ச மாதிரி நடந்துச்சா? அவன் பொன் கொண்டு குட்டியை உண்டாக்கி அதுக்கு தூபம் செலுத்தினான், பண்டிகைகளை ஏற்படுத்தினான், ஈனமானவர்களை ஆசாரிகளாக ஏற்படுத்தி எல்லாத்தையும் செய்தான். அதை போதான் இன்றைக்கி சாபனங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையின்படி இதாதபடி அவங்க திருத்துவ பிரமாணத்தை ஏற்படுத்தி அவங்க தங்களுடைய சபையை வந்து அவ்விதமாக வழி நடத்துகிறார்கள். அது தேவனுடைய சித்தமா என்று அவள் யோசித்து பார்ப்பதில்லை. கடைசியில் எல்லாமே அழிஞ்சி போகும், எல்லா சாபனங்களும் அழிஞ்சி போகும், எல்லாத்தையுமே அது ஆசஸாக மாறும். இந்த பெரிய பெரிய சாபனங்கள் எல்லாமே அழிஞ்சி போகும் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையின்படி இல்லை, அவங்களுடைய சொந்த சித்தத்தின்படி அவங்க ஒரு சாபனத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இவன் அவிதமாக அங்கே வந்து சென்றால் பொன் கன்று குட்டிகளை அவன் செய்து அதை ஜனங்களை எல்லாரும் பாவம் செய்ய பண்ணினான். அதனால் எரோபெயாம் வந்து எல்லா மோசமான ராஜ்யங்களுக்கும் ஒரு பேட்டர்னாக இருக்கிறான். தாவீது எல்லா ராஜா நல்ல ராஜாக்களுக்கு தாவீதின்படி செம்மையானதை செய்தான். அவன் வந்து எல்லாத்துக்கும் நல்ல ராஜாக்களுக்கெல்லாம் பேட்டர்னாக இருக்கிறான். இவன் ஒரு தவறான ஒரு பேட்டர்னாக மாறிவிட்டான். அதனால் யார் யார் பாவம் செய்தார்களோ அவெல்லாம் எரோபெயாமை போல இதை கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று பைபிளில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அதின்படியே அவர் செய்தார். அவனுக்கு வந்து அதின்படியே செய்யப்பட்டது. அவனுடைய ராஜ்யபாரம் அழிஞ்சு போனது. இது ஆகாப்புக்கு சொல்லப்பட்ட அதே நியாய தீர்ப்பு தான். உன் வீட்டில் ஒரு நாய் கூட இருக்காது. உன்னுடைய குடும்பத்தை வந்து என்ன சென்றால் நான் அழிச்சு போடுவேன் என்று கர்த்தர் அதே தீர்க்கதரிசி தான் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குற காரணம் என்ன? சொந்த கருத்து. அதே போல் சிலர் சொந்த கருத்தில் இருப்பாங்க, சுய புத்தியின்படி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வார்கள், அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது. இது அடுத்த உதாரணம் வந்து நிறைய இருக்குது, நம்ம வந்து ரொம்ப சொல்லக்கு நேரம் கிடையாது. உசியா ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தர் அவனை மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்தார். அவனுடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு நாளிலே அவன் வந்து என்ன சென்றால் அவனுக்கு பெருமை வந்தது. 17 வசனத்தை 2 நாளாக 26 17
ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட
16 வசனத்தை வாசிக்கலாம்.
அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியனான பராக்கிரமசாலிகளாக 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய
சரி போதும். அங்க வசனங்கள்ல என்ன எழுதியிருக்கின்றால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஸ்பிரிச்சுவல் மேனா இருந்தான், பிளஸட் மேனாக இருந்தான், அவனுடைய கிங்டத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். வார்த்தையில் வரும்பொழுது நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கிறது. ஆமீன். அப்படி இருக்கும்பொழுது அவனுக்கு அரோகன்ஸ் வந்தது, ரெஃபியூசிங் டு கரெக்ஷன். தன்னை சரி பண்ணுறவங்களுக்கு அவன் அது மறுப்பு தெரிவித்தான். அவன் ஒரு நாளிலே தூபம் காட்ட போகிறான். அப்பொழுது அந்த 80 ஆசாரியர்களை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நீர் விதமாக செய்யக்கூடாது, உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுறது உமக்கு அடுத்ததில்ல, நீர் ராஜாங்க ஸ்தானத்துலாம் இருக்க வேண்டும், நீர் பிரீஸ்டிங்க ஸ்தானத்தில் வரக்கூடாது. கர்த்தரால் நாங்கள் ஆரோனுடைய சந்ததி ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது நீர் வந்து தூபம் காட்டுவது உமக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அவனை கரெக்ட் பண்ண விரும்புகிறாங்க. ஆனால் இவன் என்ன நினைக்கிறான், நம்ம எவ்வளோ பெரிய ராஜா, நம்ம எவ்வளோ பெரிய ஸ்பிரிச்சுவல் மேன், நம்மளை வந்து இவங்க வந்து நமக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு இவங்க யார் அப்படின்னு அவன் கோபம் கொள்ளுகிறான். 19 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது உசியா கோபம் கொண்டான்.
இதோ உசியா கோபம் கொண்டான், அவன் கோபமாக பேசுகிறான். தொடர்ந்து வாசிக்கலாம்.
அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது,
ஏதோ ஆசாரியரோடு அவன் கோபமாக பேசுகிறான். அரோகன் ஸ்பிரிச் அவனுக்குள்ள வந்து அவங்க சொல்லும் பொழுது அதை கொஞ்சம் யோசிக்கிறது கிடையாது. எதுக்காக சொல்றாங்க, அவங்க வந்து நம்மளை விட சீப்பானவங்க, நம்ம எவ்வளவு பெரிய ஆள், நம்ம எவ்வளவு ஸ்பிரிச்சுவல் மேன், நம்ம தூபம் காட்டுறதுக்கு நமக்கு ரைட் இருக்கிறது, நம்ம ஆவிக்குரிய மனுஷனாக இல்லைன்னா ரைட், நான் ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கிறேனே, கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்கிறேனே, அப்படியானால் நான் தூபம் காட்டுறதுக்கு எனக்கு என்ன தப்பு இருக்குது, இவங்க எப்படி என்னை தப்பு சொல்கிறது என்று என்ன சொன்னால், அவன் கோபம் அடைந்தான். அவன் ரெஃப்யூசிங் டு கரெக்ஷன், அந்த தன்னை சரி பண்ணும் பொழுது அதை மறுப்பு தெரிவித்தான். அதனால் தூபம் காட்டும் பொழுது என்ன ஏற்பட்டது, அவன் வந்து குசுரோகம் வந்தது. பின்பு அவனே போயிட்டான், வாழ்நாள் முழுசும் ஒரு தனியாக ஒரு குடிசையில் இருக்கிறான். 21 வசனத்தை வாசிக்கலாம்.
ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாக இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான்.
வாழ்நாள் முழுசும் அவன் குஷ்டரோகியாக இருந்தான், வாழ்நாள் முழுசும் அவன் குஷ்டரோகியாக இருந்து தனித்து ஒரு வீட்டிலே இருந்தான். This is not the will of God for you. இது உன்னுடைய தேவனை தேவனுடைய சித்தம் அல்ல, உன்னை குறித்து தேவனுடைய சித்தம் அல்ல என்று அவங்க சொல்லும் பொழுது அவங்க வந்து என்ன செய்கிறான்னா, அதுக்கு அவன் அதுக்கு கீழ்ப்படியவில்லை, அந்த அதனுடைய சுய புத்திக்கு இடம் கொடுத்தான். செல்ஃப் இல்லை, அவனால் ஜெயிக்க முடியல. அதனால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான்னு பாருங்க. நல்ல ராஜா அவன் வாழ்நாள் முழுசும் தனியாக குடியிருக்க வேண்டியது இருக்குது, ஜனங்களோடு குடியிருக்க, குசுரோகிகள் ஜனங்களோடு குடியிருக்கக்கூடாது, அது ராஜாவாக இருந்தாலும் குடியிருக்க முடியாது. நல்ல சொகுசாக நல்ல மாதிரி அவன் சந்தோஷமாக ஜீவிக்கலாம், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். இப்பொழுது அவன் ஒரு குசுரோகியாக தனித்த வீட்டில் இருக்கிறான். காரணம் என்னவென்றால் தேவ சித்தத்தை அவன் அறியவில்லை. இது தன் ஆசாரிய ஊழியம் செய்வது தன்னை குறித்து அது தேவனுடைய சித்தம் அல்ல, அது ஆரோனினுடைய குமாரர்களுக்கு தான் அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்ம அதை செய்யக்கூடாது என்று அப்படி அவன் செய்ய போனாலும் கரெக்ட் பண்ணும் பொழுது, அந்த கரெக்ஷனை ரெவ்யூஸ் பண்ணும் பொழுது, அந்த கரெக்ஷனை அவன் கேட்கணும், கரெக்ஷனை ரெவ்யூஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகுது, சிலரில் பாச சொல்லுவார், சிலர் வந்து அதை ரெவ்யூஸ் பண்ணுவாங்க. அதை ரெவ்யூஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அது தப்பாக தெரியும், இந்த விஷயத்தில் பாச சொன்னது தப்பு தான் அப்படின்ட்டு நம்ம சொந்த கருத்தை சொல்லலாம். அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், அது தேவனுடைய வார்த்தையா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். அதான் ரெஃப்யூசிங் டு கரெக்ஷன். ஏன்னா மெசேஜில் வந்து நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மேனாக மாறின பிறகு தான் அப்படி வரும். அந்த புத்தி வந்து எப்போ வரும்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக மாறின பிறகு, சுமாராக இருக்கிறவங்களுக்கு அது வராது. ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக உச்ச கட்டத்தில் போகிறவங்க தான் அந்த மாதிரி காரியங்களை செய்வாங்க. ரெஃப்யூசிங் டு கரெக்ஷன். அவன் வந்து அவன் தூபம் காட்ட போக சொல்ல ஆண்டவர் உடனே அவனை வந்து அவனை அடிக்கலை, அவங்க வந்து அவர் கரெக்ஷன் கொடுக்குறார், அதில் அவன் திருந்தட்டுமான்னு கொடுக்குறார். அந்த கரெக்ஷனை ஏற்றுக்கொள்ளலை, ஏற்றுக்கொள்ளாதனால வாழ்நாள் முழுசும் அவன் குசுரோகியாக இருந்தான். அவன் ஒரு தனித்த வீட்டிலே இருந்தான், புறக்கணிக்கப்பட்டான். பாருங்கள், சின்ன ஒரு காரியம்தான், ரொம்ப எல்லாமே ஒரு சின்ன காரியம்தான். இது உண்மை குறித்து தேவனுடைய சித்தம் அல்ல, இது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அல்ல, இது அனுமதிக்கும் சித்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உன்னுடைய சுய சித்தம், இந்த சுய சித்தத்தின்படி செய்யாத, இந்த சுய சித்தத்தை நீ மேற்கொள்ளணும், நீ விட்டுரு அப்படின்னு அந்த ஆசாரிகள் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை 80 ஆசாரிகள் சொல்லுகிறாங்க. அப்படி இருந்தும் இவன் வந்து என்ன அரோகன் ஸ்பிரிட் அவனுக்கு வந்தது, ரெஃபியூசிங் டு கரெக்ஷன். அந்த மாதிரி இதுக்கு அவன் இடம் கொடுக்கும் பொழுது என்ன ஆச்சு, ஒரு செகண்டில் ராஜ்யபாரத்தை இழந்து போனான். கடைசி வரைக்கும் ஆண்டவர் அவனுக்கு அந்த கிரேஸ் கொடுக்கலை. அவன் குஷ்ரோகம் சுகமாகும் வழியாக ஆண்டவர் அவனுக்கு கிரேஸ் கொடுக்கலை. குஷ்ரோகம் சுகமானால் ராஜ அரண்மனைக்கு வந்து விடலாம், ஆனால் குஷ்ரோகம் சுகமாகலை. மீரியாமுக்கு குஷ்ரோகம் சுகமானது, நாகமானுடைய குஷ்ரோகம் சுகமானது, இயேசு கிறிஸ்துவில் 10 குஷ்ரோகிகள் வந்தாங்க சுகமானது, ஆனால் இவனுக்கு ஆண்டவர் அந்த கிரேஸ் கொடுக்கலை. அதனால் அரண்மனைக்கே வர முடியாதபடி இதோ பட்டணத்துக்கு வெளியே இருக்கும்படியாக வந்த காரணம் என்ன, அந்த சின்ன ஒரு காரியம்தான், எல்லாமே ஒரு சின்ன சின்ன காரியம்தான். சின்ன காரியத்தினால பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போக வேண்டியதாக வந்தது. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். செல்ஃபில் தன்னுடைய சுய சித்தத்தை அவனால் மேற்கொள்ள முடியலை. அந்த நேரத்தில் அவன் மேற்கொண்டிருப்பான் என்றால் அவனுக்கு ஒன்றுமே ஆயிருக்காது. அதனால் நம்ம வந்து சின்ன காரியம் தானே அப்படின்னு நினச்சோம்னா, அதனால ஏன் எனக்குன்னு ஒரு இது இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கொள்கையை ஒன்று போகக்கூடாது. நம்ம கொள்கையை விட்டுட்டு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்க வேண்டும். அதனால் கேட்பதுக்கு தீவிரமாக இருக்கணும், பேசுறதுக்கு பொறுமையாக இருக்கணும், கோபப்படுவதுக்கு தாமதமாக இருக்க வேண்டும் என்று யாக்கோபில் வாசிக்கணும். நல்லா கேட்டு நிதானிக்கணும், அதன் பின்பு என்ன செய்யணும், பேசுகிறதுக்கு கொஞ்சம் யோசித்து பேசணும், அதன் பின்பு கோபப்படுறதுக்கு ரொம்ப லேட்டாக தான் கோபப்படும் அப்படி என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. இந்த நேரத்தில் இவ்விதமாக பிகேவ் பண்ணாதனால அந்த சிலாக்கியத்தை அவன் இழந்து போனான். செல்ஃபில் ஓவர் கம் பண்ண முடியல. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள், ரொம்ப க்ளோஸாக இருக்கிற சீஷர்கள் கூட அவங்க செல்ஃபில் அவங்களுக்கு வந்தது. அப்படி வரும்பொழுது ஆண்டவர் அதை கடிந்து கொள்கிறார். லூக்காளினை சுவிசேஷம் 9:51 வாசிக்கலாம்.
பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியாருடைய கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடினால் ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபு யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார்.
சரி, போதும். இங்கே வந்து ரெண்டு சீஷர்கள், யாக்கோபு யோவான், ரெண்டு க்ளோஸான சீஷர்கள், பேதுரு யாக்கோபு யோவான், இந்த மூணு பேர் தான் ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பீப்புள், ரொம்ப ஆவிக்குரியவங்க. அதனால்தான் ஆண்டவர் அவங்கள க்ளோஸாக வச்சுருந்தார். மருகுருபு மலைக்கு கொண்டு போனார், யபீரு வீட்டுக்கு கொண்டு போனார். இதோ அவர் கெசமேனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணும்பொழுது இவங்களை தான் பக்கத்தில் வச்சுருந்தார். இப்படி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து எருசலேமுக்கு போக மனதாக இருக்கிறார், எடுத்துக்கொள்ளப்படும் நாள் சமீபமாக இருக்கிறது, அவருடைய பிரெயின் எல்லாம் அதில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுகிறார். எப்படி சிலுவை மரணத்தை சந்திப்பது, ரெடெம்ஷன் ப்ரைஸஸை நமக்கு செலுத்த வேண்டுமே, நாம் ஒரு ரேன்சமாக அவர் மறிக்க வேண்டும், மீட்பின் கிரயத்தை அவர் செலுத்த வேண்டும், அதை எப்படின்னு அவர் யோசித்து கொண்டு எருசலேமுக்கு போக அவர் ஆயத்தமாக இருக்கா, அவருக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் சமீபமாக இருக்கிறது, என்னென்ன நடக்குங்கிறத அவர் யோசிக்கிறார். அதே போல் நம்ம வந்து இனிமேல் என்ன நடக்க போகுது, ரேப்சர் நடக்க போகுது, நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த உலகத்தை விட்டு நம்ம போக வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது, அதனால் நம்ம அதுக்கு ஆயத்தமாகணும்னு அப்படி ஆண்டவர் அப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது, அந்த ஊர் வழியாக போகும்பொழுது, சமாரியா ஊர் வழியாக போகும் பொழுது அவர் வந்து நோக்கமெல்லாம் அப்படி இருப்பதனால இவங்க மேலே ஒரு கவனம் செலுத்தலை. இதனால் அந்த ஊரார் ஏற்றுக்கொள்ளாதனால அங்கே யோபானும் யாக்கோபும் சொல்கிறாங்க, எலியா அன்னைக்கு செய்தார். 2 ராஜாக்கள் 1:2 இல்லை, நம்ம வந்து வாசிக்கிறோம். என்ன வாசிக்கும் பொழுது, 2 ராஜாக்கள் 1:2 தான், அதில் நான் வாசிக்கும் பொழுது அங்கே இங்கே எலியாவை பிடிச்சி வரும்படியாக ராஜா வந்து 50 பேர் அனுப்பினார். தேவனுடைய மனுஷனே, ராஜா உம்மை கூப்பிடுகிறார், நீர் வாருன்னு சொல்லும் பொழுது, நான் தேவனுடைய மனுஷனானால் உன்னையும் உன் 50 பேரையும் அக்கினி வந்து பட்சிக்க கடவுது என்று சொல்லும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி வந்து பட்சித்து போடுது. எலியா செய்த மாதிரி நம்ம செய்யலாமா, இந்த ஊர் ஜனங்களை அழிச்சிடலாமா, இவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளலை, எலியா செய்த மாதிரி நம்ம வானத்துலேருந்து அக்னியை இறக்கலாமா? இறக்க முடியுமா? இறக்க முடியும். ஏன்னா எலியாவிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து. இவங்க இயேசுவை ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க அந்த அத்தாரிட்டி இவங்களுக்கு இருக்கிறது, அந்த பவர் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நம்ம செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் அவளை கடிந்து கொண்டு, நீங்கள் என்ன ஆவியை பற்றியிலிருந்து அறியீர்களா? மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்க அல்ல, ஜீவனை ரட்சிக்க வந்தார் என்று அவங்களை கடிந்து கொள்கிறார். அது ஓல்ட் டெஸ்டமென்ட். பழிக்கு பழி வாங்கிறது, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால். ஒருத்தங்க கையை வெட்டினானா, என்ன வலது கையை வெட்டினானா, இல்லை இடது கையை வெட்டினானா, அதே மாதிரி அவன் வலது கையை வெட்டு. அவன் கண்ணை குத்தி சேதப்படுத்தினானா, எந்த கண்ணை சேதப்பட்டான், வலது கண்ணா இடது கண்ணா? அதே போல் அவன் வலது கண்ணை குத்தி அவனை வந்து அந்த ஒரு கண்ணை கெடுத்துரு. இது பழைய ஏற்பாட்டு ஆவி, நியாயப்பிரமாணம். இது ஜீவனுக்கு ஜீவன், இதோ கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஆனால் நான் நீங்கள் அந்த ஆவியாக பெற்றிருக்கிறீங்க. நீங்கள் மனுஷகுமாண்டு ஆவியை, கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க. நம்ம பழிக்கு பழி வாங்கக்கூடாது. அவங்க ஏற்றுக்கொள்ளலையா, இக்னோர் பண்ணிடுங்க. நீங்கள் பேசாமல் அதை சகிச்சுக்கிடுங்க, அதை சகிச்சுக்கிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய பேச்சு அவங்க கேட்டாங்க. கேட்டு என்னச்சாங்க, வேற ஒரு கிராமத்துக்கு போனாங்கன்னு சொல்லியிருக்கு. 56 வசந்த வாசிக்கலாம்.
மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்.
அதன் பின்பு வேறொரு கிராமத்துக்கு போனார். அந்த கிராமத்தை விட்டுருங்க. அந்த கிராமத்தார் உங்களை ஏற்றுக்கொள்ளலை, உங்களுக்கு மரியாதை கொடுக்கல, உங்களை ரிசீவ் பண்ணலை, அதை சகிச்சிக்க. அவங்கள வந்து அழிக்கக்கூடாது. ஜீவனை அழிக்க அல்ல, ஜீவனை ரசிக்க. அதனால் நம்ம வந்து ஒரு மனுஷன் வந்து என்ன காலத்தில் வாழுகிறோன்னு தெரியணும். நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகிறோமா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகிறோமா? அதுவும் நம்ம வந்து பிரைட் ஏஜில் வாழுகிறோம், லவோதிக்கா சபையில் இல்லை. அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, நீங்கள் பிரைட் ஏஜில் இருக்கீங்க. இந்த காலத்தை அறிய வேண்டும் முதல்ல, ரெகனைசிங் யுவர் டே. அதன் பின்பு இந்த காலத்துக்கு என்ன செய்தி கொடுக்கப்பட்டிருக்குது, ரெகனைசிங் யுவர் மெசேஜ். இயேசு கிறிஸ்து மெசேஜ் என்ன? ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அடித்தா மறுகணத்தை திருப்பி கொடு. உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரத்தை கொடு. உன் சத்ருக்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. இப்படி அவர் நமக்கு மலப்பிரசங்கத்தில் பண்ணியிருக்கிறார். மத்திய 5-6 நமக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த நம்ம என்ன காலத்தில் வாழுகிறோம்? நம்ம பழைய ஏற்பாடு காலத்தில் வாழுகிறோம், வாழலை. அதனால் எலியா செஞ்ச மாதிரி செய்ய முடியாது. அது வந்து நியாயப்பிரமாண காலம், அது பழிக்கு பழி வாங்கிறது. இது வந்து அப்படி இல்லை. இது மத்திய 5-6 இது மனுஷகுமாண்டே ஊழியம். நம்ம சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம். இந்த மெசேஜ் என்ன? இந்த ப்ராமிஸ் என்ன? நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கார், நமக்கு வந்து பிளஸ்ஸிங் கொடுத்துருக்கிறார். நம்ம அதை பெற வேண்டும். ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ப்ராமிஸ் வந்து பரிசுத்தாவியை கொடுப்பேன் என்பது தான் அவங்களுக்கு ப்ராமிஸ். பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் தான் அன்றைக்கு புதிய ஏற்பாடில் அவங்களுக்கு அதான் ப்ராமிஸ். நீங்கள் காத்திருந்து பரிசுத்தாவி பெற வேண்டும். நமக்கு வந்து பரிசுத்தாவி, அதோடு சேர்ந்து நியூ பாடி, ராப்சர், நமக்கு வெட்டிங் சப்பர் நிறைய இருக்குது. நமக்கு இந்த அதான் ஒரு காலத்தை அறிய வேண்டும், காலத்தினுடைய செய்தியை அறிய வேண்டும், காலத்தினுடைய ப்ராமிஸை அறிய வேண்டும். இவங்களுக்கு அந்த இதே தெரியல. இயேசு கிறிஸ்து அதை பார்க்குறாரு. இவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை. அதனால் நீங்கள் என்ன ஆவியை பெற்றீர்கள்ந்து அறியலாம். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? மனுஷகுமாரனை ஃபாலோ பண்ணுறீங்க. மனுஷகுமாரன் எப்படி பிஹேவ் பண்ணுவார் அதே மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் சுய சித்தத்தின்படி அழிச்சிடலாமான்னா அது இப்போ சரிப்படாது. அதனால் என்ன செய்யணும்? அன்பு திரளான பாவங்களை மூடும். திரளான பாவங்களை மூடமே. அவங்க அப்படி செய்தாங்களா, நீ அதை வந்து இக்னோர் பண்ணிரு. அதனால் அவங்க வந்து இயேசு கிறிஸ்து சொன்னதை அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. சுய சித்தத்தின்படி போகாதபடி தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. வேற ஒரு கிராமத்துக்கு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால் அருமையானே நம்ம வந்து வார்த்தையில் வந்திருக்கிறோம். கிரேட்டஸ்ட் மெசேஜ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெவலேஷன் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இன்னும் அவருடைய ஸ்டோர் ஹவுஸில் நிறைய ரெவலேஷன் இருக்கிறது. அதெல்லாம் ராப்சர் வரைக்கும் நம்ம பெறப்போகிறோம். யோசேப்பு எப்படி ஸ்டோர் ஹவுஸில் நிறைய சேர்த்து வச்சானோ அதே போல் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் ஆதி அமர்ந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எவ்வளோ ரெவலேஷனை வச்சுருக்கிறார். அதை நம்ம என்ஜாய் பண்ணணும். அதில் நம்ம தேறினவர்களாக மாற வேண்டும். அதுக்கு பாத்திரவான்களாக நடக்க வேண்டும். அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த மெசேஜ் என்ன சொல்லுகிறது, வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்லுகிறது, இதில் நான் எப்படி பிஹேவ் பண்ணணும். அதனால் டேவிட் வந்து பிஹேவ்டு ஹிம்செல் வைஸ்லி இன் ஆல் ஹிஸ் வேஸ், தன்னுடைய எல்லா வழிகளிலும் அவன் ஞானமாக நடந்தான். அதனால் நமக்கு மெசேஜ் என்ன சொல்லுகிறது, வெளிப்பாடு என்ன சொல்லுகிறது. நம்ம இந்த மகத்தான செய்தியை பெற்றிருக்கோம், மகத்தான ஸ்தானத்துக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், நமக்கு என்ன ப்ராமிஸ் வச்சிருக்கிறார், அந்த ப்ராமிஸை நம்ம பெற வேண்டும் என்று அதை தான் யோசிக்கணுமே ஒழிய நம்ம சொந்த புத்தியின்படி சுய புத்தியின்படி நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை காக்க வேண்டும், அந்த சுய புத்திக்கு போகாதபடி அவர் தான் கிரேஸ் தரணும், அவர் தான் நமக்கு சென்த் தரணும். நம்ம மனசு எப்பொழுதுமே, நம்முடைய மனசும் மாமிசமும் எப்பொழுதுமே சுய புத்தியில் சாரும்படியாக செய்யும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்படும். எப்பவுமே மனசு அப்படி இழுக்கிறதுனால மாதத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாள் நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ண வேண்டும். இந்த மனசையும் இந்த மாம்சத்தையும் கண்ட்ரோல் பண்ணது உபாச ஜபந்தான். அதனால் இந்த உபாச ஜபம் செய்து நம்மை நாமே நிதானித்து பார்த்து, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு கிருபை தாரு, நான் ப்ராமிஸை இழந்து போகக்கூடாது, எனக்கு நீர் கிரேஸ் தாரும், எனக்கு சென்த்து தாரும். தாவீது எவ்விதமாய் நடந்தானோ அதே போல் நடக்க எனக்கு கிருபை தாரும் என்று நம்ம ஜபிச்சா இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். நம்மெல்லாம் ஜபிக்கிறோம். எல்லாரும் ஜெபிப்போம்.
தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குவே, நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே, தேவ சித்தம் என்னுள்ளம் பலமாக பொன்னை போல புலமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே, பொன்னை போல புலமிட்டாலும் விளங்குவேன் என்றென்றுமே, ராணிக்கு மேலிட்டா தாங்கிட பலன மேல்ங்கிட பலனிப்பித்த நிறைவேற மொப்படைக்கிறே, சத்த என்னுள்ளம் பலமாக துணிக்குதே.
கேட்டதான வார்த்தைகளுக்காக சொரன் தீனகரன் ஜெபம் பண்ணுவார்.
வானத்தின் பூமியும் படைத்த சர்வ வல்லமில்ல தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவன் தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உபவாச வேலையில் சபையாராக நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படி ஆண்டவரே இவ்வளோ நேரம் உம்முடைய வார்த்தை கேட்கும்படி எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உபவாச ஜபமானது அது மிகுந்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது. பிசாசை ஜெயிப்பதற்காக நீர் எங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய எல்லா ஜபத்தையும் கேட்டு நீர் பதிலளிக்க போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய சுய சித்தத்தை ஜெயிக்கும்படி உம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாருமே அந்த ஓவர் கம்மிங் த செல்ஃப் வில் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களுடைய சுய சித்தத்தை ஜெயித்து கர்த்தாவே நாங்கள் ஜெயமான ஜீவியம் செய்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் அந்த கிருபையை தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீது தன்னுடைய செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அதனால சவுல் அவனுக்கு பயந்தான் என்று நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த மெசேஜில் நாங்கள் இருக்கும்பொழுது நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடந்தால் நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருப்பீர். அவ்விதமான கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட இருந்தால் மற்றவர்கள் எங்களுக்கு விரோதமாய் பேசவும் செயல்படவும் பயப்படுவார்கள் என்று உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே. நீர் எங்களை கர்த்தா உம்முடைய வார்த்தையின்படி நீர் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எப்பொழுதும் உம்முடைய கிருபை உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பி இருக்க எங்களுடைய சுய சித்தத்துக்கு செவி கொடுக்காதபடி நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவன் இஸ்ரவேலின் ராஜாவாய் சவுல் இருந்தான், ஆனால் இந்த தாவீது ஒரு சின்ன மேய்ப்பனாய் இருந்தான் கர்த்தாவே, ஷெப்பர்ட் பாயாய் இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருப்பது நிமித்தம் அவன் எல்லா நேரத்திலும் ஆண்டவரே வைஸா பிஹேவ் பண்ணுவது நிமித்தம் சவுல் அவனுக்கு பயந்தான் என்று நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே. அவன் வந்து அவனை கொல்லுவான் என்றோ அல்லது ராஜ்யத்தை பிரிப்பான் என்றோ அல்ல, கர்த்தர் அவனோடு கூட இருப்பது நிமித்தம் அவனுடைய வைஸ் பிஹேவியர் நிமித்தம் அவிதமாய் செய்யும் பொழுது எங்களுக்கும் அவிதமாக ஞானமாய் நடந்து கொள்ளும்படியான கிருபையை நீர் தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் செயல்பட கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஸ்திரீகள் கர்த்தாவே தாவீது பெலிஸ்தனை கொன்று அவன் வெற்றியோடு வரும்பொழுது பாடல் பாடும்பொழுது சவுலுக்கு அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜெலசி அவங்க மேலே வந்தது ஆண்டவரே. அவனுடைய பாப்புலாரிட்டி ஆனது கர்த்தாவே சவுலை அந்த தாவீதை பகைக்கும்படி செய்தது. அவிதமாய் கர்த்தாவே நாங்கள் இராதபடி கர்த்தாவே அவன் சாமுவேல் தீர்க்கதரிசனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தாலும் அவனுக்கு ஆண்டவரே அந்த பொறாமையின் எண்ணம் வந்தது கர்த்தாவே, பயம் வந்தது. அவிதமாய் அவனுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் ஆண்டவரே அவனுக்கு ஆண்டவரே அபிஷேகம் அவன் தலையின் மேலே இருந்தது கர்த்தாவே. அவிதமாய் கர்த்தாவே பயப்படாதபடி வாழ வேண்டும் ஆண்டவரே. தாவீது கர்த்தாவே அவனை ராஜாவாக நீர் அபிஷேகம் பண்ணினீர், ஆனாலும் தன்னுடைய சுயசித்தத்தின்படி அவன் ராஜாவாய் வருவதை அவன் விரும்பவில்லை. சவுலை அவன் கையில நீர் ஒப்பு கொடுத்தாலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தோர் மேல் என் கையை போட மாட்டேன் என்று ரெண்டு முறை அவன் சொல்லும் பொழுது கர்த்தாவே அவன் அவனுடைய உம்முடைய சித்தத்தை விளங்க பண்ணினான். அந்த சவுலுக்கு அயந்த நித்திரை நீர் வரப்பண்ணும் பொழுது தாவீதுக்கு அது டெஸ்டாக இருந்தது ஆண்டவரே. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த சோதனை நேரத்தில் நாங்கள் கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையே உம்முடைய சித்தமாக இருக்கிறது, அதற்கு எப்பொழுதும் நாங்கள் எங்களை ஒப்புவிக்க வேண்டும் ஆண்டவரே. சவுல் வந்து அமலேக்கியர் மேலிருந்து உம்முடைய கோபத்தை அவன் ஆண்டவரே தீர்க்கவில்லை கர்த்தாவே. அவன் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுசுமா அவன் கீழ்ப்படியாமல் போனான். அதனால கர்த்தாவே அவன் மேலே வந்து ஆண்டவரே நீர் தாமே பிரியமா இருக்கவில்லை, ராஜ்யத்தை அவனை விட்டு நீர் எடுத்து போட்டீர். அதனால அவனுக்கு ஈவில் ஸ்பிரிட் அவன் மேலே வந்தது, ஸ்பிரிட் ஆஃப் ஜெலசி வந்தது, அவனுக்கு பாப்புலாரிட்டி வந்தது, மோசமான காரியங்களுக்கெல்லாம் அவன் ஆண்டவரே தலை செய்யும்படி அவன் போகும்படி செயல்பட்டான் கர்த்தாவே. ஆனால் தாவீது கர்த்தரை நம்பி நீர் ஒரு ப்ராமிஸை அவனுக்கு கொடுத்திருந்தீர். சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை அபிஷேகம் பண்ணும்பொழுது எப்படினாலும் அவன் ராஜாவாய் வருவான் என்பதை அறிந்திருந்தான் கர்த்தாவே. அதனால உம்முடைய வேலைக்காக அவன் காத்திருந்தான் ஆண்டவரே. நீரே அவனை ராஜாவாக கொண்டு வர வேண்டும் என்று காத்திருக்கும் பொழுது நீர் அப்படியே செய்யவும் செய்தீர் ஆண்டவரே. யூதா ஜனங்கள் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு இஸ்ரவேலர் அனைத்தும் வந்து கூடி வந்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் கர்த்தாவே. அதனால எங்களுடைய லைஃப்ல எப்பொழுதுமே உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் செயல்பட, உம்முடைய சித்தத்தின்படியே நாங்கள் நடக்க, எங்களுடைய செல்ஃப் வில், எங்களுடைய ஜலசி, எங்களுடைய உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நீர் அப்புறப்படுத்த வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி செய்தால் நீர் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணின அந்த பிளஸ்ஸிங் நிச்சயமா எங்களுக்கு வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ரெண்டு பேருமே சாமுவேல் தீர்க்கதரிசி தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதே போல நாங்கள் எல்லாருமே ப்ராஃபட் மெசேஜில் இருக்கிறோம் கர்த்தாவே. ஈகிள் அனாயின்ட்டிங் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதிகமான ப்ராமிசஸை கொடுத்திருக்கிறீர், எல்லாத்தையுமே நீர் எங்களுக்கு நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். நாங்கள் மாத்திரம் உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்வேனுமாய் ஜெபிக்கிறோம். யாருமே எங்களுடைய சுய சித்தத்தின்படி போகாதபடி அதை தாவீது ஜெயித்தது போல நாங்கள் ஜெயிக்க அதை மேற்கொள்ள கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அந்த கிருபையை தரப்போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, எரோபயாமை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது சாலமோன் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யும் பொழுது ஆண்டவரே அவருடைய ராஜ்யத்தை பிரித்து எரோபயாமுக்கு 10 கோத்திரங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவரே அவன் தன்னுடைய சித்தத்தின்படி கர்த்தாவே போய் ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்து போனான். அவன் மேலே நியாய தீர்ப்பு வந்தது. அகியா தீர்க்கதரிசி சொன்ன கர்த்தருடைய வார்த்தை அவன் பிலீவ் பண்ணாதபடி தனக்கு ஏற்பட்ட அந்த இன்செக்யூரிட்டி அந்த ஃபியர் நிமித்தம் கர்த்தாவே ஜனங்கள் எருசலேமுக்கு போனால் ஜெரோபயாம் பக்கம் அந்த ரெகோபயாம் பக்கம் சார்ந்து போவார்கள் என்று சொல்லி அவன் பயந்து கர்த்தாவே ஆண்டவரே பொன் கன்று குட்டிகளை ஏற்படுத்தும் பொழுது அவன் வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட்டான். அதனால ஜட்ஜ்மெண்ட் அவன் மேலே வந்தது. ப்ராஃபட் வார்த்தை எவ்விதமாய் நிறைவேறும் என்பதை அவன் பொறுத்திருந்து பார்க்காதபடி அதற்காக காத்திராதபடி அவன் சுய சித்தத்தின்படி செய்தான் ஆண்டவரே. அதே போல எங்களுடைய லைஃப்ல கர்த்தாவே நீர் அநேக ப்ராமிசஸை கொடுத்திருக்கிறீர். பொறுமையாய் நாங்கள் காத்திருந்து நீர் அதை எப்படி நிறைவேற்றுவீர் என்று பார்க்க சத்ரு பயத்தையும் அவிஸ்வாசத்தையும் கொண்டு வராதபடி அதற்கு இடம் கொடுக்காதபடி நீர் எங்களை காக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சவுலை கொல்லாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்று தாவீது சொன்னான். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எங்களுடைய கர்த்தாவே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு எங்களுடைய பலத்தினால் அதை செய்ய முடியாது. கர்த்தரே எங்களுக்கு அந்த பலத்தை கொடுக்க வேண்டும் கர்த்தாவே. நீர் தாம் எங்களை காக்க வேண்டும் கர்த்தாவே. அந்த உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எங்களை உமக்கு முன்பாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அந்த சவுல் செஞ்சது போல அந்த ஜெரோபயாம் செஞ்சது போல நாங்கள் செய்யாதபடி தாவீது போல நாங்கள் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எரோபெயாம் வார்த்தையை மீறும் பொழுது அவனுக்கு நியாய தீர்ப்பு வந்தது கர்த்தாவே. அவன் எந்த ப்ராஃபட் வந்து அவனுக்கு பிளஸ்ஸிங்கை சொன்னாரோ அதே ப்ராஃபட் மூலமாக அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் வந்தது. அதனால் நாங்கள் மிகவும் கேர்ஃபுல்லாக அந்த மெசேஜில் நடக்கத்தக்கதான அந்த ஆண்டவரே தேவ பயத்தையும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையும் நீர் எங்களுக்கு தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தாவீது வந்து நல்ல ராஜாக்களுக்கெல்லாம் நீர் ஒரு பேட்டனாக வைத்தீர், ஆனால் இந்த எரோபெயாம ஈவில் கிங்ஸுக்கு தான் பேட்டனாக வைத்தீர் ஆண்டவரே. அவ்விதமாக நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய எல்லா காரியத்தையும் ஜெயிக்க உம்முடைய ப்ராமிஸை சுதந்தரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் ஒரு கற்புள்ள கன்னிகையை உமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதாக நீர் ப்ராமிஸ் பண்ணும்பொழுது அதற்காக தான் உண்மையே நீர் ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. எங்கள் அந்த மனவாட்டியை ஒரு பாகமாக நீர் வைத்திருக்கும் பொழுது மகத்தான ப்ராமிசஸை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் பொழுது அதில் நாங்கள் நடக்க அந்த வார்த்தையில ஸ்டாண்ட் பண்ண கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாபன உபதேசத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அந்த பில்லி கிரஹாம் ஓரல் ராபர்ட்ஸ் எப்படி ஆண்டவரே Protestant and Pentecost கொடுக்கப்பட்டார்கள், ஆனால் பிரதர் பெனாம் வந்த ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தர் நீர் ஆபிரகாமோடு கூட இருந்தீர், அவனுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தினீர், அவனுக்கு பாடி சேஞ்ச் கொடுத்தீர், ப்ராமிஸ் சன் அவன் பெற்றுக்கொண்டான் ஆண்டவரே. அதே போல நீர் எங்களுக்கும் மகத்தான ப்ராமிசஸை கொடுத்திருக்கிறீர், பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர் கொடுத்திருக்கிறீர். நீர் எங்களுடைய ப்ராமிஸ் சன் ஆகி இருக்கிறீர். உம்மை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுக்கு வர அந்த டெஸ்ட்டை நாங்கள் ரெகக்னைஸ் பண்ணி இப்பொழுது நாங்கள் பிஹேவ் பண்ணவிருது எப்படி என்பதை உங்களுடைய வார்த்தையின்படி அறிந்து செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். உசியா ராஜாவை பார்க்கும் பொழுது அவன் வந்து ஒரு ராஜாவாக இருந்தான், ஆசாரியன் இல்லை, ஆனாலும் ஆண்டவரே கர்த்தாவன் தூபம் காட்டும்படி தூப கலசத்தை எடுக்கும் பொழுது அது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக இருந்ததுனால 80 கர்த்தாவை ஆசாரியர்கள் அவனை வான் பண்ணும் பொழுது அவன் அதையும் மீறி கர்த்தாவை அந்த கரெக்ஷனுக்கு வந்து தன்னை தாழ்த்தாதபடி அவன் போய் தூபம் காட்டும் பொழுது அவனுக்கு குஷரோகம் ஏற்பட்டது. கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அவன் புறப்பட்டு போனான். அவன் ராஜாவாய் அதன் பின்பு இருக்க முடியவில்லை கர்த்தாவே. இதெல்லாமே ஒரு லைட் திங்காய் தெரிந்தாலும் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையின்படி தான் நாங்கள் நடக்க வேண்டும். எல்லாவற்றிலும் கர்த்தாவே நாங்கள் வந்து உம்முடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். அவன் வந்து ஆண்டவரே கரெக்ஷன் பண்ணும்போது அரோகன் ஸ்பிரிட் அவனுக்கு வந்தது. அவ்விதமான ஸ்பிரிட் அது ஒரு பொல்லாத பிசாசின் ஆவியாயிருக்கிறது. எங்கள் யாருக்குமே அது வராதபடி கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் சாந்தமும் அமைதலுமான ஆவி பரிசுத்தாவி உம்முடைய ஆவியை பெற்று கர்த்தாவே உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலம் அவிதமான காலமா இருக்கும் பொழுது ஆண்டவரே எல்லாவற்றிலும் நாங்கள் ஞானமாய் நடக்க தாவீது போல எங்களுடைய செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சீஷர்களை குறித்து பார்க்கும் பொழுது அவங்க எலியா செஞ்சது போல அக்னி ஆண்டவரே கொண்டு வந்து அந்த பட்டணத்தை அழிக்கலாமா என்று கேட்கும் பொழுது நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்று அறியீர்களா சொன்னீர் ஜீவியம் செய்யத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் அந்த கிருபையை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ப்ராமிஸை நீர் கொடுக்கும் பொழுது அதை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடந்தால் நீர் எங்களுக்கு உச்சரிக்கிற ஆசீர்வாதம் ஃபுல்னஸ் ஆஃப் தி வேர்ட்ல ஃபுல்னஸ் ஆஃப் தி பிளஸிங் இருக்குன்னா அதை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது ஆண்டவரே. அதனால எப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் சரண்டர் பண்ண கர்த்தாவே எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையின்படி எங்களை ஒப்பு கொடுத்து நடக்க உம்முடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள நீர் எங்கள் ஒவ்வொருக்கும் அந்த கிருபையை நீர் தர வேணுமாய் ஜெபிக்கிறோம். அதனால எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று நீர் எப்படி ஒப்பு கொடுத்தீரோ அதே போல கர்த்தாவே அதற்காக தான் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். இதுல சுயம் எங்களில் சாம்பலாய் மாற கர்த்தாவே ஆமாண்டவரே கிறிஸ்து உன்னே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன வண்ணமாக எங்களுடைய சுய சித்தம் எல்லாமே அது கிராஸ்ல க்ரூசிஃபை ஆகி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்யத்தக்கதாக உம்முடைய ப்ராமிஸை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக உம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நீர் எங்களுக்கு உதவி செய்ய போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமீன். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.